நான்காவது அத்தியாயம் பதிமூன்றாவது ஸ்லோகம். அத்தியாயம் நான்கு பதம் பதிமூன்று. பகவத்கீதை உண்மை அறிவில் அத்தியாயம் நான்கு பதம் பதிமூன்று, உன்னதமான அறிவு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜய முதிரையே நஷ்டப்ராயேஷ பத்ரேஷ நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நிஷ்டிக்கு. சாதுர்வர்ணம் சாதுர்வர்ணம் மயா சிஷ்டம், சாதுர்வர்ணம் மயா சிஷ்டம், குணகர்ம விபாகசஹ, குணகர்ம விபாகசஹ, தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், நித்ய கர்த்தாரம் நித்ய கர்த்தாரம் அவ்யயம், நித்ய கர்த்தாரம் அவ்யயம், சாதுர்வர்ணம் மயா சிஷ்டம், குணகர்ம விபாகசஹ, தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், நித்ய கர்த்தாரம் அவ்யயம், சாதுர்வர்ணம் மயா சிஷ்டம், குணகர்ம விபாகசஹ, தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், நித்ய கர்த்தாரம் அவ்யயம், சாதுர்வர்ணம் ஆசிஷ்டம், குணகர்ம விபாகசஹ, தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், நித்ய கர்த்தாரம் அவ்யயம். சாதுர்வர்ணம் ஆசிஷ்டம், குணகர்ம விபாகசஹ, தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், நித்ய கர்த்தாரம் அவ்யயம். சாதுர்வர்ணம் ஆசிஷ்டம், குணகர்ம விபாகசஹ, தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், நித்ய கர்த்தாரம் அவ்யயம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரண அரவிந்த பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. மூன்று வித இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் நால்வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. இம்முறையை படைத்தவன் நானே ஆயினும் மாற்றமற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள்வாயாக. பொருளுரை: கடவுளே எல்லாவற்றையும் படைப்பவர், எல்லாம் அவரிடமிருந்தே பிறந்தன, எல்லாம் அவரிலேயே லயிக்கின்றன, அழிவிற்கு பின் எல்லாமே அவரிலேயே தங்குகின்றன. எனவே சமூக நிலையின் நான்கு பிரிவுகளுக்கும் அவரே படைப்பாளி. இதில் முதல் தர பிரிவு சத்துவகுலத்தில் நிலை பெற்றுள்ள பிராமணர் என்று அழைக்கப்படும் அறிஞர் குலத்தோர். அடுத்தது சத்திரியன் என்று அழைக்கப்படும் ரஜோகுணத்தில் நிலை பெற்றுள்ள ஆளும் குலத்தோர். வைசியர் என்று அழைக்கப்படும் வியாபாரிகள், ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்த குணமுடையவர். தொழிலாளர்களான சூதரர்கள் தமோ குணத்தில் உள்ளனர். மனித குலத்தின் நான்கு பிரிவுகளை படைத்தவராயினும் கூட பகவான் கிருஷ்ணர் இவற்றில் எந்த பிரிவையும் சேர்ந்தவர் அல்ல. ஏனெனில் அவர் மனித சமுதாயத்தில் கட்டுண்ட ஆத்மாக்களில் ஒருவர் அல்ல. மனித சமுதாயம் மிருக சமுதாயத்தை போன்றதே. ஆனால் மிருக நிலையிலிருந்து மனிதரை உயர்த்தி அவரிடம் கிருஷ்ண உணர்வை முறையாக வளர்ப்பதற்காகவே மேற்கூறிய பிரிவுகள் பகவானால் படைக்கப்பட்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதில் மனிதனுக்கு இருக்கும் நாட்டம் அவன் பெற்றுள்ள ஜட இயற்கையின் குணத்தை பொறுத்தது. குணங்களுக்கேற்ப செய்யப்படும் செயல்களின் அறிகுறிகள் இந்நூலில் பதினெட்டாம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு இருப்பினும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பிராமணனை விட உயர்ந்தவன் ஆவான். பிராமணர் என்று அழைக்கப்படுவோர் பரமபூர்ண உண்மையான பிரம்மனை அறிந்திருக்க வேண்டும் என்ற போதிலும் இவர்களில் பெரும்பாலோர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருவ பிரம்மனையே நாடுகின்றனர். ஆனால் பிரம்மனின் எல்லைக்குட்பட்ட ஞானத்தை கடந்து பரமபுருஷர் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை அடைந்தவர் கிருஷ்ண உணர்வில் உள்ளவர் அல்லது வைஷ்ணவர் என்று அழைக்கப்படுகிறார். கிருஷ்ண உணர்வு என்பது ராமர், நரசிங்கர், வராகர் போன்ற சுயவிரிவங்களை பற்றிய அறிவையும் உள்ளடக்கியதாகும். கிருஷ்ணர் மனித சமூகத்தின் நான்கு பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதால் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனும் மனித சமூகத்தின் எல்லா பிரிவுகளுக்கும் சமூகம், நாடு அல்லது இனம் என்று எப்படி பிரித்தாலும் அதற்கு அப்பாற்பட்டவனாவான். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா தஸ்வரூம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமியம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககணலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக ஸ்வாமினி விநாமினே நமாச்சாரிய பாதாயனி தாகரூபதாயினே கௌரகததாமதாய நகர்கிராமதாரிணே நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி விநாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில் எடுத்துட்டு இருக்கிற ஸ்லோகம் 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். சாதுர்வண்ணம் மயாசிஷ்டம் குணகர்ம விபாகசக சசியகர்த்தாரம் அபிமாம் விக்க அகர்த்தாரம் அவ்யயம். சாதுர் வர்ணம், சாதுர்னா நான்கு, சதுர்னா நான்கு. சாதுர் வர்ணம், வர்ணம்னா கலர் பிரிவு. சாதுர் வர்ணம் மயா சிஸ்டம், என்னாலே படைக்கப்பட்டது. நான்கு வர்ணங்கள், நான்கு ஆசிரமங்கள், அதை வர்ண ஆசிரமம் சொல்லுவாங்க. நாலு விதமான வர்ணம் இருக்கு, நாலு விதமான ஆசிரமம் இருக்கு. இந்த நாலு வர்ணம் நாலு ஆசிரமம் உள்ளடக்கிறது தான் வர்ணாசிரம தர்மம். சாதுர் வர்ணம் மயா சிஸ்டம், அது கிருஷ்ணரால தான் படைக்கப்பட்டது. நான்கு விதமான வர்ணங்களும் நான்கு விதமான ஆசிரமங்களும் கிருஷ்ணரால தான் படைக்கப்பட்டது. சாதுர் வர்ணம் மயா சிஸ்டம் எப்படி படைக்கப்பட்டது? குண கர்ம, ஒருத்தருடைய குணத்தின் அடிப்படையிலையும் செயலின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டது. முதல்ல நம்ம தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தர்மம்னா என்ன? அப்புறம் வர்ணாசிரம தர்மம்னா என்ன? வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். தர்மம்னா என்னது? ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கேன். தர்மம்னா என்னது? ரோபா சொல்லிக் கொடுத்தது நம்ம படிச்சிருக்கோம். தர்மம்னா உண்மையா? இந்த பிச்சைக்கார வந்து கேட்பானே, அம்மைய தாயே தர்மம் பண்ணுங்க, அதுவா? தர்மம்னா என்னது? அது பொய் சொல்லாம இருக்கிறதெல்லாம் தர்மம் சொல்ல முடியாது. அது தர்மத்துல ஒரு பகுதி. தர்மம் பொதுவா தர்மம்னா என்னது உங்களுக்கு உதாரணம் சொல்லித்தரேன். தர்மம்னா என்னன்னு, இப்போ சர்க்கரை இருக்கு, சர்க்கரைக்கு ஒரு தர்மம் இருக்கு. சர்க்கரையோட தர்மம் என்னது? எண்ணிக்கிறது. பச்சை மிளகாயோட தர்மம் காரம். இத மாத்த முடியுமா? அப்ப தர்மம்னா என்ன அர்த்தம்? அதோட இயல்பு, அதோடைய தர்மம். தர்மம்னா அதோடைய நிலை. சர்க்கரைனா அதோட தர்மம் இனிக்கணும், பச்சை மிளகானா அதோட தர்மம் எரிக்கணும், காரம் கொடுக்கணும். மாற்ற முடியாது. பச்சை மிளகா இனிக்காது, சர்க்கரை கசக்காது. அது அப்படின்னா தர்மம் மாறிடுச்சுன்னா அதோட தர்மம் மாற்ற முடியாது, மாறாது. அப்போ அதோடைய இயல்பான நிலை, சர்க்கரையோட இயல்பான நிலை இனிக்கிறது, பச்சை மிளகாடைய இயல்பான நிலை வந்து காரம் கொடுக்கறது. அதே மாதிரி நமக்கு ஒரு இயல்பான நிலை இருக்கு, ஜீவாத்மாவுடைய தர்மம். ஜீவாத்மாவுடைய தர்மம் என்னது? பகவானுக்கு சேவை பண்றது, அதுதான் நம்முடைய ஆதாரமான தர்மம். ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவோட உண்மையான சொரூபம் தர்மம் என்னன்னா பகவானுக்கு சேவை பண்ண வேண்டியது, அதை மாத்த முடியாது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மாத்திட்டோம், நமக்கு தெரியாம மாறிடுச்சு. நம்ம பகவானுக்கு சேவை பண்ணாம யார் யாருக்கோ சேவை பண்றோம், சமுதாயத்துக்கு, நாட்டுக்கு, இனத்துக்கு, மதத்துக்கு, மொழிக்கு, நாய்க்கு, பூனைக்கு, புறாவுக்கு, இந்த மாதிரிலாம் சேவை பண்றோம். ஆனா நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலை என்னன்னா பகவானுடைய சேவகர்கள், அதான் தர்மம். நம்முடைய தர்மம் என்னது? பகவானுக்கு சேவை பண்ணுவது. எப்படி சர்க்கரையோட தர்மம் இனிக்கிறதோ, பச்சைமலையோட தர்மம் வந்து காரம் கொடுக்கறதோ, அதே போல ஜீவாத்மாவுடைய தர்மம் பகவானுக்கு சேவை பண்ணுது, அதான் அவனுடைய ஆதாரமான நிலை. இனிக்கலைன்னா அது சர்க்கரைன்னு சொல்ல முடியாது, கசக்கு எரிப்பு கொடுக்கலன்னா அது பச்சை மிளகான்னு சொல்ல முடியாது. அதே போல ஜீவாத்மாவுடைய தர்மத்தை மாற்ற முடியாது, அவன் பகவானுக்கு சேவை பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாருமே நம்முடைய ஆதாரமான நிலை, நம் தர்மம் என்ன ஆதாரமான நிலை, நம்முடைய ஆதாரமான நிலை பகவானுக்கு சேவை பண்றது. அதை வந்து நம்ம மறந்து போயிட்டோம், நம்ம வந்து பகவானுக்கு சேவை பண்ண வேண்டியவங்க. அது எந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்ணணும், யாரார் எப்படி எப்படி பகவானுக்கு சேவை பண்ணலாம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை மூலமா சொல்லிக் கொடுக்கிறார். பகவான் வந்து நித்தியமானவர், பகவான் வந்து நித்தியமானவர், பிறப்பற்றவர், அழிவற்றவர், அவ்யயம் சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். அவ்யயம்னா அழிவற்றவர். கிருஷ்ணர் வந்து பிறப்பற்றவர், அழிவற்றவர், நித்தியமானவர். அதனால் சனாதனன் பேர், சனாதனம்னா நித்தியமானவர். பகவானுடைய உலகமும் சனாதன தாமம், தாமம்னா வசிப்பிடம், சனாதன தாமம். பகவானுடைய வைகுண்ட லோகம் சனாதன தாமம், நித்தியமான கிருஷ்ணர் நித்தியமா வசிக்கூடிய இடம். பகவான் நித்தியமானவர், அவருடைய உலகமும் நித்தியமானது, ஜீவாத்மாவாகிய நாமளும் நித்தியமானவங்க, உயிர் வாழி ஆகிய நம்மளும். நம்ம சொன்ன இந்த உடல் கிடையாது, ஆத்மா. ஏற்கனவே படிச்சிருக்குமா இல்லையா, நம்ம இந்த உடல் கிடையாது ஆத்மா. எப்படி சொல்றோம் நம்ம ஆத்மானு? ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது. உடல் அழியக்கூடியது. ஏன் ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது? ஆத்மா ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது. எப்படி? ஏன் ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது? பகவானுடைய அந்தரங்க சக்தியா, பகவானுடைய ஒரு சக்தி, பகவானுடைய ஒரு அம்சம், பகவானுடைய மத்திய சக்தி. பகவானுடைய அந்தரங்க சக்தி கிடையாது. பகவான்கிட்ட மூணு சக்தி இருக்கு, பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகவானுடைய பகிரங்க சக்தி, பகவானுடைய மத்திய சக்தி. பகவானுடைய அந்தரங்க சக்தி அவருடைய ஆத்மீக லோகம் வைகுண்டம், பகவானுடைய பகிரங்க சக்தி இந்த பௌத்திக உலகம், பகவானுடைய நடுத்தர சக்தி நம்ம தடஸ்த சக்தின்னு சொல்லுவாங்க, மிடில் நடுவில் இருக்கக்கூடிய சக்தி. அப்போ ஜீவாத்மாவாகிய நம்ம நித்தியமானவங்க, ஏன்னா பகவான் நித்தியமானவர். பகவான் நித்தியமானவர் சனாதனா, அவருடைய உலகம் நித்தியமானது சனாதன தாமம், உயிர் வாழ்களான நம்மளும் நித்தியமானவங்க சனாதனா, நம்ம பண்ணக்கூடிய தர்மமும் சனாதன தர்மம். அப்படின்னா என்னன்னா பகவானுக்கு நமக்குள்ள நித்தியமான தர்மம், பகவானுக்கு நம்ம செய்ய வேண்டிய நித்தியமான தர்மம் சனாதன தர்மம் சொல்லுவாங்க. அதை வந்து கிருஷ்ணர் எப்படி பிரிச்சாருன்னா, ஒருத்தர் என்னென்ன குணத்தில் இருக்காங்களோ, என்னென்ன செயல் பண்றாங்களோ, அதை வச்சு பிரிச்சு அந்த செயல் மூலமா அவங்க பகவானை சந்தோஷப்படுத்தலாம். வர்ணாசிரம தர்மம்ங்கிறது நாலு வர்ணம் நாலு ஆசிரமம். அந்த நாலு வர்ணம் நாலு ஆசிரமும் அதோட நோக்கம் என்னன்னா பகவானை சந்தோஷப்படுத்துறது தான். வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்புமா விஷ்ணு ஆராததே பந்தா நன்ன தத்தோஷ காரணம். வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கம் என்னது? விஷ்ணுவை சந்தோஷப்படுத்துறதுதான். விபாகசானுஷித்தஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம், சானுஷித்தஸ்ய தர்மஸ்ய. அந்த வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கம் ஹரிய சந்தோஷப்படுத்துறதுதான். அப்ப வர்ணாசிரம தர்மம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது, யார் ஏற்படுத்தினாங்க, எப்படி ஏற்படுத்தினாங்க, எதுக்காக ஏற்படுத்தினாங்க, வர்ணாசிரம தர்மம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது, எப்படி ஏற்படுத்தப்பட்டது, யார் ஏற்படுத்தினாங்க, எதுக்காக ஏற்படுத்தினாங்க. வர்ணாசிரம தர்மம் பகவானால ஏற்படுத்தப்பட்டது. இங்க சொல்றார் சாதுர் வர்ணம் மயா சிஸ்டம், என்னாலதான் படைக்கப்பட்டது. எப்படி ஏற்படுத்தப்பட்டது, குணகர்ம விபாகசக, ஒருத்தர் என்ன குணத்தில் இருக்காங்களோ என்ன செயல் பண்றாங்களோ அதை வச்சு ஏற்படுத்தியிருக்கு. அதோட நோக்கம் என்னது? பகவானை சந்தோஷப்படுத்துறது. இதுதான் வர்ணாசிரம தர்மத்தோட நோக்கம். வர்ணாசிரம தர்மத்தை பகவான் தான் ஏற்படுத்தினாரு. எப்படி ஏற்படுத்தினார்னா, ஒருத்தருடைய குணத்தின் அடிப்படையிலும் தொழில் அடிப்படையிலும் ஏற்படுத்தினாரு. குறிப்பா அதோட நோக்கம் பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக. சரி, இப்ப வர்ணங்கள் என்னென்னது? நாலு வர்ணம் இருக்கு, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன். இந்த நாலு வர்ணம் இல்லாம சமுதாயம் செயல்படாது. சமுதாயத்தில் இல்லை, எந்த இடத்துல எடுத்தாலும் இந்த நாலு இது, நாலு இது இருக்கும். ஒரு கம்பெனி நடக்குது, நீங்கள் ஒரு தொழில், ஒரு தொழிற்சாலை இருக்கு, அந்த தொழிற்சாலையில் நாலு விதமான செயல் பண்றவங்க இருப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடம் எடுத்துட்டு அதுலேயும் நாலு விதமான செயல் பண்றவங்க இருப்பாங்க. பள்ளிக்கூடம் ஆகட்டும், தொழிற்சாலை ஆகட்டும், அரசியல் விவகாரம் ஆகட்டும், எங்கே போனாலும் இந்த நாலு பிரிவுகள் இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் இருக்காங்க, ஆசிரியர்னா புத்திசாலி. அப்புறம் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க. அப்புறம் அங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து வெளியில் போய் எங்கள் ஸ்கூலில் இப்படிலாம் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் கேன்வாஸ் பண்ண போகிறவங்க ஒரு வகையினர். அப்புறம் அங்கே கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கம்பெனியில் கம்பெனியை நடத்துறதுக்குன்னு புத்திசாலியான ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி பண்ணணும். அப்புறம் அவங்க நிர்வாகம், அவங்க அவங்களுடைய திட்டத்தை எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. ஒரு அலுவலகம், ஒரு கம்பெனினா, அந்த கம்பெனியில் திட்டம் போடுறவங்களாம் இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணணும், இப்படி இப்படி பண்ணால் இவ்வளோ இவ்வளோ லாபம் வரும், அப்புறம் அதை இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிறது அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்துறதுக்கு எஜமானன்லாம் இருப்பாங்க அந்த 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 கம்பெனியில். அப்புறம் அந்த கம்பெனியோடைய அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் வெளியில் பிரச்சாரம் போய் வெளியில் போய் அதை கேன்வாஸ் பண்ண போவாங்க, இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் இதெல்லாம் இருக்குங்க, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வேலை பார்க்குற தொழிலாளிகள்லாம் இருப்பாங்க. இப்படி ஒரு கம்பெனியாகட்டும், ஒரு பள்ளிக்கூடமாகட்டும், சமுதாயத்தில் எப்போவுமே இந்த நாலு பிரிவு இருக்கும். இதை நம்ம தடுக்கவே முடியாது, நாலு பிரிவு எப்பவுமே சமுதாயத்தில் இருக்கும். அதில் புத்திசாலி பிரிவினர்கள் பிராமணர்கள், புத்திசாலி. அவங்க எப்பவுமே பிரெயின் மாதிரி, நமக்கு தலையில மூளை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிராமணர்கள். பிராமணர்கள் வந்து எப்பவுமே சிந்திச்சுட்டே இருப்பாங்க, சாஸ்திரங்கள்லாம் படிச்சு. பிராமின்னா பண்டிட், பண்டிட்னா என்னது? பண்டிதன். பிராமணன்னா பண்டிதன். அப்புறம் சத்திரியன், சத்திரியன்னா நிர்வாகம் பண்றவன். அதுக்கப்புறம் வைசியன், வைசியன்னா வியாபாரம் பண்றவன். அப்புறம் சூத்ரன்னா தொழிலாளி. இந்த நாலு பிரிவு இருக்கு. பிராமணன் யாரு? பண்டிதன். சத்திரியன்னா நிர்வாகம் பண்றவன், ராஜா இல்ல சக்கரவர்த்தி இல்ல அரசியல் தலைவர்கள். அப்புறம் வைசியர்னா வியாபாரம் பண்றவங்க, சூத்ரன்னா தொழிலாளி. இந்த நாலு பிரிவு எப்பவுமே சமுதாயத்தில் இருக்கும், இது இல்லாம இருக்கவே இருக்காது. எங்க போனாலும் இந்த நாலு பிரிவு இருக்கும். அது எந்த உலகத்துல எந்த நாடுக்கு போனாலும் சரி, அது அமெரிக்க நாடா இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடா இருந்தாலும் சரி, இந்திய நாடா, எந்த நாட்டில் போனாலும் இந்த நாலு பிரிவுகள் இருக்கிறவங்க இருப்பாங்க. எந்த நாட்டில் போனாலும், எந்த இடத்துல போனாலும் புத்திசாலி பிரிவினர் இருப்பாங்க, நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, தொழிலாளர் பிரிவும் இருப்பாங்க. இது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதுன்னா, குணம், இந்தந்த குணத்தில் இருக்கிறவங்க இந்தந்த மாதிரி. அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய தொழில், குணம் தொழில், குண கர்ம, கர்மன்னா செயல், குணம்னா குணம். குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் இந்த நாலு வர்ணம் பிரிக்கப்பட்டிருக்கு, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன். அப்ப பிராமணன் சொன்னா அவர் வந்து எப்பவுமே சத்த குணத்தில் இருப்பார். சத்த குணம்னா என்னது? அமைதி, எளிமை, பொறுமை, தூய்மை, வாய்மை, தவம், கருணை, இதெல்லாம் சத்துவகுணம். சத்திய சமோ தம சௌச்சவம் சாந்தி ஆர்ஜவமே வச்ச ஞான விஜயான மாஸ்திக்கம் பிரம்ம கர்ம சுபாவசியம். ஒரு பிராமணனா எப்பவுமே சத்தியம் தான் பேசணும், சத்தியமே சொல்லணும், சத்தியம் இல்லாம வேற எதுவும் பேசக்கூடாது. அப்படி சத்தியம் பேசுறதா பிராமணன். சத்தியம், வாய்மை, அப்புறம் தூய்மை, எப்பவுமே தூய்மையா இருக்கணும் உடலாலும் மனதாலும். உடலை வந்து நல்ல மூணு நாலு முறை குளித்து சுத்தமாக வச்சுக்கணும். மனதை வந்து சாஸ்திரங்கள்லாம் படித்து சுத்தமாக வச்சுக்கணும், மந்திரங்கள்லாம் சொல்லி சுத்தமாக வச்சுக்கணும். அதனாலதான் பிராமணர்கள் நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க, வேத மந்திரங்கள் சொல்லுவாங்க, காயத்ரி மந்திரம் ஜபிப்பாங்க, மகாமந்திரம் ஜபிப்பாங்க. இப்படி மந்திரங்கள்லாம் சொல்லி மனதை தூய்மைப்படுத்திக்கணும், குளித்து உடலை தூய்மைப்படுத்திக்கணும், வாய்மை தூய்மை தவம், அவங்க தவ வாழ்க்கை வாழணும். பிராமணன் சொன்னா அவங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழணும், எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. இந்த மாதிரி ஏதோ ரொம்ப பழைய வீடு ஓட்டு வீட்லயோ இல்ல குடிசை வீட்லயோ வாழ்வாங்க, ஆனா அவருடைய சிந்தனையெல்லாம் ரொம்ப பெரிய சிந்தனையா இருக்கும். வாய்மை தூய்மை தவம் கருணை, கருணைனா எல்லா ஜீவராசிகள் மேலையும், அவங்க சமுதாயத்து மேல மட்டும் இல்ல, நாங்க பிராமணர் அப்ப பிராமணர் மேல மட்டும் தான் கருணை செலுத்தணும் அப்படி இல்ல, எல்லா உயிர் வாழி மேலே கருணை செலுத்தணும். ஒரு சின்ன எறும்புல இருந்து புழுவுல இருந்து பிரம்மதேவர் வரைக்கும் உள்ள எல்லா ஜீவராசிகள் மேலையும், எல்லா உயிர் வாழ்வின் மேலே கருணை செலுத்தணும். வாய்மை தூய்மை தவம் கருணை சத்திய சமூதம சௌச்சம் சாந்தி அமைதி புலனடக்கம், புலன்களை கட்டுப்படுத்த தெரியும், அமைதியா இருக்கணும். அப்புறம் சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை. இந்த குணங்களால ஒருத்தர் பிராமணர் அறியப்படுறார். இந்த குணங்கள் இருந்தாதான் ஒரு பிராமணர், பூணில் போட்டிருந்தாலோ பேரவே பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலோ ஒரு பிராமணர் கிடையாது. நாங்க வந்து பிராமண குலத்துல பிறந்திருக்கோம், அதனால நாங்க பிராமணர் சொன்னா ஏற்றுக்க முடியாது, சாஸ்திரம் ஏற்றுக்காது. நம்ம வேணா சொல்லிக்கலாம் நான் பிராமணன் பிராமணன் பிராமணன், பூணூல் பட்டு போட்டுட்டு அவன் பிராமண குலத்துடைய பிராமணனுக்கு உண்டான குணங்கள் அவனை வெளிப்படுத்தலைன்னா அவரை பிராமணனா ஏற்றுக்க முடியாது. அதனாலதான் பிறவியில எல்லாருமே சூத்திரம் தான். பிறக்கும் போது யாராவது பூணூல் போட்டு பிறக்கிறாங்களா பாத்திருக்கீங்களா? பிறவியில யாருமே பிராமணன் கிடையாது, ஜென்மனா ஜாயதே சூத்ரா, பிறவியில் எல்லாரும் சூத்திரம் தான். சம்ஸ்காரா பவே கஜா, அவன் ஆன்மீக குரு கிட்ட போய் மந்திர உபதேசம் வாங்கிக்கும் போது அவன் ரெண்டாவது பிறவி அடையறான். சம்ஸ்காரங்கள் இருக்கு, பத்து விதமான சம்ஸ்காரங்கள் இருக்கு, விவாக சம்ஸ்காரம், கல்யாணம் பண்றது, புத்திர இது கர்ப்பதான சம்ஸ்காரம், அப்புறம் உபநயனம், இந்த மாதிரி நிறைய சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது அவங்க ரெண்டாவது பிறவி அடையறாங்க. ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காரா பவே திஜா வேத பாட பவே விப்ரா, விப்ரானா பண்டிதன், வேதம் படிக்கும் போது அவன் பண்டிதன் ஆகிறான். வேதம் படிச்சாதான் பண்டிதன், பிராமண குலத்துல பிறந்துட்டா பண்டிதன் கிடையாது. ஜென்மனா ஜாயதே சூத்ரா, பெருவியில் எல்லாரும் சூத்ரன் தான். சம்ஸ்காரா பவே த்விஜா, அவன் ஆன்மீக குரு கிட்ட போய் மந்திரோபதேசம் வாங்கும் போது அவன் ரெண்டாவது பிறவி அடையறான். வேதம் படிக்கும் போது அவன் பண்டிதன் ஆகிறான். பிரம்மஜானா திதி பிராமணா, நான் இந்த உடல் கிடையாது நான் ஆத்மா அப்படின்னு உணரும் போது அவன் பிராமணன் ஆகிறான். யார் ஒருத்தர் நான் இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படின்னு உணர்றாங்களோ அவங்க தான் பிராமண தகுதி அடைகிறாங்க. இந்த குணங்களால இதெல்லாம் சத்துவகுணம் பேர். சத்துவகுணம்னா எப்பவுமே எளிமையா இருக்கிறது, பணிவா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, யார் மேலே கோவப்படாம யார் கூட சண்டைக்கு போகாம அவங்க பாட்டுக்கு அமைதியா வாழ்றது சத்துவகுணம். இந்த குணத்தினால பிராமணர்கள் அறியப்படுறாங்க. பெருமனே ஒரு பிராமண குலத்துல பிறந்துட்டதுனாலயோ பூணூல் போட்டதுனாலயோ ஒரு பிராமணன் கிடையாது. அப்படி ஒருத்தன் பிராமண குலத்துல பிறந்து இந்த குணங்கள்லாம் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவன் பிராமண குலத்துல பிறந்திருந்தும் பிராமணனா ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அவனுக்கு பிரம்ம பந்துன்னு பேர், பிரம்ம பந்துன்னா பிராமணனுடைய நண்பனாக தான் ஏத்துக்க முடியும், அவ்வளவுதான். அவங்களுடைய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த குணங்கள் இல்லைன்னா அவரை பிராமணனை ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் குணங்கள், பிராமணன்னா இந்த குணம் எல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு தொழில் எல்லாம் இருக்கு. பிராமணனுக்கு என்ன தொழில்னா, அவர் போல்ட் நட் கம்பெனியில் டயர் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாது. போல்ட் நட் கம்பெனி, டயர் கம்பெனி, அப்புறம் ஒர்க் ஷாப்பு, அப்புறம் பேங்க்கு, இங்கெல்லாம் வேலை பார்த்தா ஒரு பிராமணர் கிடையாது. ஒரு பிராமணன்னா எப்பவுமே சாஸ்திரம் படிக்கணும். ஆறு விதமான தொழில் இருக்கு ஒரு பிராமணனுக்கு. பட்டன் பாடன் யஜன் யாஜன் தான பரிக்ரா, பட்டன் அப்படின்னா படிக்கணும், சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் படிச்சதை மற்றவங்க சொல்லித்தரணும், படிக்கணும் அப்புறம் சொல்லித்தரணும். பகவானை பூஜிக்கணும், எப்படி பூஜை பண்றதுன்னு சொல்லித்தரணும். தங்கிட்ட உள்ள பொருளை தானமாக கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானத்தை ஏற்றுக்கலாம். இதுதான் ஆறு தொழில். என்னெல்லாம் அது? அடுத்த வாரம் கேட்ட சொல்லுவீங்களா பார்க்கலாம் எவ்வளவு பேர் சொல்லுங்க. அப்ப பிராமணன் இந்த ஆறு விதமான தொழிலால் அறியப்படுறார். பட்டன் பாடன் யஜன் யாஜன் தான பறிக்கிறார், அவர் வந்து வேதம் படிக்கணும், மற்றவங்க சொல்லித்தரணும், அப்புறம் பகவானை வழிபடணும், மற்றவங்களுக்கு சொல்லி தரணும், தன்னிட்ட உள்ள பொருளை தானமாக கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானத்தை ஏற்றுக்கலாம். இந்த தொழிலாளர் பிராமணராக அறியப்படுறார். அதனால அந்த காலத்தில் வந்து பிராமணன்னா ரொம்ப எளிமையாக வாழ்வார். சின்ன பள்ளிக்கூடம் சொல்லியிருக்கோம், அவங்க வீட்டு தென்னில் உட்காந்துருப்பாங்க, அந்த ஊரில் உள்ள குழந்தைகள்லாம் அவங்ககிட்ட படிக்க வருவாங்க. இவங்களுக்குன்னு வேறு வேலை ஒன்றும் கிடையாது, இதுதான் அவங்க தொழில். அந்த குழந்தைகளுக்கு இவங்க வேதம் கற்பிக்கணும், சாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும், அவங்க என்ன தட்சிணையாக கொடுக்குறாங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஆகாரம். இந்த மாதிரி பிராமணர்கள் நிறைய விதமான பிராமணர் இருக்காங்க. சிலர் வந்து தன்னுடைய சிஷ்யர்கள் மாணவர்கள் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ, அரிசி பருப்பு கோதுமை தானியம் காய்கறி பால் பழம், அதை வச்சு அதை சாப்பிட்டு உயிர் வாழ்வாங்க. சில பிராமணர் கோயிலில் பூஜை பண்ணி அங்கே பிரசாதமாக என்ன கிடைக்கிறது, உஞ்ச விருத்தின்னு சொல்லுவாங்க, அதை பிரசாதமாக சாப்பிட்டு அதில் தான் உயிர் வாழ்வாங்க. இன்னும் சில பிராமணர்கள் நெல்லை வந்து கதிர் அறுப்பாங்க, கதிர் அறுத்து நெல்லெல்லாம் இது பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அங்கே நிறைய நெல் கீழே சிந்தி இருக்கும், அந்த செதறி போன நெந்து நெல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி கழுவி சாப்பிட்டு பிரசாதமாக பண்ணி சாப்பிட்டு உயிர் வாழ்வாங்க. இந்த மாதிரி பிராமணர்களுக்கு பௌதிக விஷயத்தில் பற்றுதலே இருக்காது, உலக விஷயத்தில் ஆசையே இருக்காது. நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், சொத்து வாங்கணும், பெரிய பெரிய அரண்மனை கட்டணும், நிறைய இடத்துல இடம் வாங்கி போடணும், என்னுடைய பையனுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுக்கணும், என்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிடணும். இப்போ உள்ள பிராமணர்கள் அப்படிதான் ஆகிட்டாங்க. கலியுகத்தில் வந்து நிறைய பிராமணர்கள் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் கோயிலை சார்ந்து தான் அவங்க வீடுகளாக இருக்கும், அது அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க. நடுவில் கோயில் இருக்கும், கோயிலை சுற்றி வீடுகள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் காலையில் போய் பகவானை வழிபடுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, அப்புறம் அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுவாங்க, திரும்பவும் சாயந்தரம் கோயிலில் போவாங்க, பூஜை பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அப்புறம் வீதி உலா பகவானை விக்கிரகத்தில் எடுத்து விக்கிரகத்தை வந்து ஒரு வாகனத்தில் எடுத்துகிட்டு வந்து சுற்றியும் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணி பகவானுடைய லீலைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு அங்கே என்ன பிரசாதம் கிடைக்குதோ அதை சாப்பிட்டு உயிர் வாழ்வாங்க. அவங்க எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, ரொம்ப எளிமையாக வாழ்வாங்க. அவங்க சிந்தனையெல்லாம் ரொம்ப உயர்வாக இருக்கும். சிந்தனை என்னது, பகவானை அடையணும், பகவான்கிட்ட போகணும். அப்போ அவங்களும் பகவான்கிட்ட போகிறத தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். இதுதான் நம்ம வாழ்க்கை லட்சியம், மனித வாழ்க்கை லட்சியம் வந்து பகவான்கிட்ட போகிறது. அதை முதல்ல அவங்க பயிற்சி பண்ணிட்டு வரக்கூடியவங்களுக்கு ஜனங்களுக்கெல்லாம் சொல்லித்தருவாங்க. எப்படி பிராமணர் ரொம்ப எளிமையாக வாழும், ரொம்ப எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, எப்பவும் சத்துவகுணத்திலே இருக்கு. அதனால தான் அந்த காலத்தில் ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடைந்தினா அது நதிகளையும் சமுத்திரத்தையும் மலைகளையும் மையமாக வச்சு வளர்ச்சி அடையும். இப்போ ஒரு நாகரிக வளர்ச்சி, ஒரு நகரம் வளர்ச்சி அடையுதுனா எவ்வளவு தொழிற்சாலை இருக்கு, எவ்வளவு பெரிய பெரிய பில்டிங் இருக்கு, எவ்வளவு பேங்க் இருக்கு, எவ்வளவு நோட்டு பேங்க்ல இருக்கு, அதை வச்சுதான் ஒரு நகரம் பெரிய நகரம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. வேத காலத்தில் நதிகள் ஓடுற நகரமும் மலைகள் இருக்கக்கூடிய நகரமும் கடல்கள் நீர்வளங்கள் இருக்கக்கூடிய நகரம் தான் ரொம்ப பெரிய நகரமாக இருக்கும். அதை சுற்றி ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கும். எதுக்காகவும் வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது, எதுக்காகவும் அவங்களுக்கு தேவையானதில் அங்கேயே கிடைக்கும். மலைகளில் வந்து நிறைய தானியங்கள் காய்கறிகள் பழம்லாம் கிடைக்கும், பசு வளர்க்குறதுனால பால் கிடைக்கும், அப்புறம் நிலத்தை உழுது பயிரிடுறதுனால தானியங்கள்லாம் கிடைக்கும், நீர் தேக்கங்கள்னால சமுத்திரத்திலிருந்து முத்து போன்ற விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் கிடைக்கும், சில சமயம் மலைகள்லேருந்து தங்கம் வைரம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே இயற்கையாக கிடைக்குது, இயற்கை தான் எல்லாம் கொடுக்குது, நம்ம எதுவுமே உற்பத்தி பண்ணல. அப்போ இயற்கையெல்லாம் கொடுக்கும்போது இயற்கையை சார்ந்து வாழ்றது ஆரோக்கியமான வாழ்க்கை. அப்போ எதுக்காகவும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து மோட்டார் பைக் தேவையில்லை, கார் தேவையில்லை, ஃபேனு தேவையில்லை, டியூப் லைட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க, நம்மளோட ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாமலேயே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க, நீண்ட நாள் உயிர் வாழ்ந்திருக்காங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. 90 வயசு, 100 வயசு, 102 வயசு எல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப நீண்ட நாள் உயிர் வாழ்ந்திருக்காங்க எந்த பௌத்திகமான வசதியும் இல்லாம. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க, நல்ல சுத்தமான சுகாதாரமான காற்று, நல்ல ஆகாரம், சத்தான ஆகாரம் எல்லாமே இயற்கையாக கிடைக்குது. அதனால எதுக்குமே தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே அந்த ஊருக்குள்ளே இருப்பாங்க, எதுக்குமே வெளியில் போக வேண்டாம். என் சொந்தக்காரனை பார்க்கணும்னு சொல்லி ட்ரெயினை பிடிச்சி போக வேண்டாம், ஃப்ளைட்டை பிடிச்சி போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம், இருக்கிற இடத்துலேருந்தே சந்தோஷமாக இருக்கலாம். இப்படி தான் அந்த காலத்தில் வேத காலத்தில் வாழ்க்கையை தரம் இருந்தது. அப்ப பிராமணர்கள் புத்திசாலி பிரிவினர்கள், அவங்க வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க வரலாறுல படிச்சீங்கன்னா, எத்தனை நாள் படிக்கிறீங்க? செவன்த், நீ எய்த். சந்திரகுப்த மௌரியன் ஒரு ராஜா ஹிஸ்டரியில வந்திருக்காரா? ஹிஸ்டரி வந்துருச்சு அவனுக்கு. சந்திரகுப்த மௌரியா, மௌரியர் அவருடைய டீச்சர் யாரு, அவருக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுப்பா? சந்திரகுப்த மௌரியர், அவருக்கு ஒரு குரு இருப்பார், பிராமணர் பண்டிதர். யார் படிச்சிருக்காங்க? நீ என்ன படிக்கிற? எய்த்து. இது வரைக்கும் பாடம் வந்திருக்கா உங்களுக்கு சந்திரகுப்த மௌரியர்? நீ இருந்தாலும் இப்போ ஒன்றும் ஞாபகம் சொல்ல போறதுன்னு கிடையாது. ரெண்டாவது, சந்திரகுப்த மௌரியர் வந்து ஒரு சமயம் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணார். அவர் வந்து ஒரு சத்திரியன், ஒரு ராஜா. சத்திரியன்னா எந்த குணத்தினால் அழியப்படுறாருன்னா, அவருக்கு வீரம் இருக்கணும். வீரம், விவேகம், ஆட்சி செய்யக்கூடிய திறமை, அவர்கிட்ட வந்து யாராவது சவால் விட்டா அவரை ஜெயிக்கணும். இதெல்லாம் சத்திரியனுக்கு உண்டான குணம். அவன் வீரம் உள்ளவனா இருக்கணும், விவேகம் உள்ளவனா இருக்கணும், சவால் விட்டா அந்த சவாலை ஏற்று அவனை வந்து சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய தைரியம் இருக்கணும், நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும். இதெல்லாம் ஒரு சத்திரியனுக்கு உண்டான குணங்கள். அவனுடைய தொழில் வந்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்யறது, இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்யறது. சந்திரகுப்த மௌரிய வந்து ஒரு சத்திரிய அரசன், ஒரு ராஜா சக்கரவர்த்தி. அவருக்கு ஒரு குரு இருப்பார், அவருடைய குரு வந்து சாணக்கிய பண்டிதர். சாணக்கிய பண்டிதர் வந்து ஒரு பிராமணர். சந்திரகுப்த மௌரியருக்கு பலம் இருக்கு, ஆனா அறிவு கம்மி. சத்திரியனுக்கு அறிவு அவ்வளவு இருக்காது. பிராமணனுக்கு உடல் பலம் கம்மி, அறிவு பலம் ஜாஸ்தி. அப்ப அந்த காலத்துல ராஜாக்களை யாரு வழி நடத்துவாங்கன்னா, பிராமணர்கள் வழி நடத்துவாங்க. இவன் தான் ராஜாவா இருக்கணும் சொல்லி பிராமணர்கள் வந்து அவனை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி பிராமணரோட வழிகாட்டுதலால அந்த ராஜா இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுவார். அதனாலதான் நீங்க எந்த ஒரு ராஜாவோட ஆட்சியில பார்த்தாலும் ரெண்டு பிராமணர்கள், மூணு பிராமணர் ஒரு அவை புலவரா இருப்பாங்க. ராமருடைய அவை புலவர் யாரு? ராமர் வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணார் இல்லையா? ராமர் வந்து சாசாத் பகவான் தான், ஆனா அவர் ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துக்கிட்டார். ராமர் வந்து பகவான் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா பகவானே ஒரு உதாரணமா ஒரு ராஜாவா இந்த உலகத்துல வந்தப்போ அவர் வந்து ஒரு சத்திரிய அரசரா இருந்தாரு. அயோத்தியால கோசல நாட்டுக்கு சக்கரவர்த்தியா இருந்தார். அவருக்கு அவையில ஒரு புலவர் இருப்பார். யார் அவரு? பிராமணர். புதுசா ஏதாவது படம் வந்திருக்கா பாத்துட்டீங்களா? விஸ்வாமித்திரர் இல்ல, வசிஷ்டர். வசிஷ்டர் அவர் வந்து ராமருடைய அவை புலவர். அவங்க அந்த சபையில வந்து அவர் வசிஷ்டர் தான் ரகுவம்சத்தை வழி நடத்துவார். வசிஷ்டர் வந்து காலகாலமா அவங்களுக்கு குல குருவா இருப்பார். தசரதர் அவர் தான் வழிநடத்தினார், ஸ்ரீ ராமர் அவர் தான் வழிநடத்தினார். இப்படி எந்த ஒரு ராஜா எடுத்துக்கிட்டாலும் அந்த ராஜாவுடைய சபையில் ஒரு பிராமணர் இருப்பார், அவர் அந்த ராஜா வழிநடத்துவார். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதுதான் தர்மம், இது தர்மம் கிடையாது, இந்த மாதிரிதான் ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மன்னரை வழிநடத்த வேண்டியது ஒரு பிராமணருடைய கடமை. அந்த மாதிரிதான் சாணக்கிய பண்டிதர் சந்திரகுப்த மௌரியரை வழிநடத்தினார். சாணக்கிய பண்டிதருடைய அறிவுரையினால சந்திரகுப்த மௌரியர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆயிட்டார். பல பல நாடுகளை ஜெயிச்சு ரொம்ப பெரிய ராஜா சக்கரவர்த்தி ஆயிடுவார். அப்ப ஒரு நாள் சாணக்கிய பண்டிதர் சந்திரகுப்த மௌரியர் நினைப்பாரு, நான் வந்து இப்ப நாட்டுக்கே சக்கரவர்த்தி ஆயிட்டேன், எனக்கு பெரிய பெரிய மாளிகைகள்லாம் இருக்கு, அரண்மனைகள்லாம் இருக்கு. ஆனா சாணக்கிய பண்டிதர் ஒரு ஓலை குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கார். அவருக்கு ஒரு பெரிய அரண்மனை மாளிகையை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாள் வந்து சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியர்கிட்ட வந்து சொல்லுவார், குருதேவ் உங்களுடைய கருணையினால்தான் இப்ப நான் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யார் வந்து சொன்னா? யார்கிட்ட சொன்னா? சாணக்கியர்கிட்ட. சந்திரகுப்த மௌரியர் வந்து சாணக்கியர்கிட்ட சொன்னார். அப்போ சாணக்கியர் சொல்லுவாரு, நான் வந்து என்னுடைய தர்மத்தை பண்ணேன், நான் ஒரு பிராமணன், உன்னை வழிநடத்த வேண்டியது என்னுடைய தர்மம். நீ வந்து எனக்கு அரண்மனை எல்லாம் கட்டி கொடுப்பேன்னு எதிர்பார்த்து நான் செய்யல, அது எனக்கு தேவையில்லை, நீ போய் உன் வேலையை பாருங்க. நீ வந்து இந்த உலகத்தை நான் நடத்த வேண்டிய ஆட்சி பண்ணது உன் வேலை, உனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது என் வேலை. என்னுடைய தர்மத்தை நான் செஞ்சுட்டேன், எனக்கு இதுதான் இந்த வாழ்க்கை எனக்கு போதும், நான் இதுல சந்தோஷமா இருக்கேன், நீ போய் உன்னோட தர்மத்தை பண்ணுங்க. அவர் நினைச்சிருந்தா கேட்டுக்கலாம இல்லையா, எனக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டி கொடு, நிறைய ஆபரணங்களை கொடு. இப்பள்ள பிராமணர் தான் கேட்டிருப்பார், சும்மா விடமாட்டார். எனக்கு ஒரு 10 ஏக்கர்ல தோட்டம் வேணும், அந்த தோட்டத்தில் ஒரு அந்த இந்த காலத்தில் நிறைய வீடுல இருக்கு, கெஸ்ட் ஹவுஸ் தோட்டம் வச்சு அங்குள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சொல்லி அங்கே ஒரு வீடு வச்சுக்குவாங்க, அப்புறம் சிட்டிக்குள்ள ஒரு வீடு வச்சுக்குவாங்க, வேற எங்க இருந்து அங்கே ஒரு வீடு வச்சுக்குவாங்க, இப்படி பல இடங்களில் வீடு இருக்கும், அங்கங்க வருமானம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பேராசை கிடையாது சாணக்கிய பண்டிதருக்கு. அதே மாதிரி ராமர் வந்து இந்த உலகத்தில் சக்கரவர்த்தியா இருந்தப்போ ராமர் ஒரு நாள் வனவாசம் போப்பார். வனவாசம் போகும்போது அங்க நிறைய பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பார். அந்த காலத்தில் பிராமணருக்கு பசுக்கள்லாம் தானமா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எங்கேயும் வேலை பார்க்க மாட்டாங்களே. இப்போ பசுகள்ட்ட இருந்து பால் கறக்கிறது, யாராவது தானியங்களை கொண்டு வந்து கொடுத்தா அதை சாப்பிட்றது, அதுலதான் சந்தோஷமா இருக்கும். அப்போ ஒரு பிராமணருக்கு ரொம்ப வீட்டில் ஒண்ணுமே கிடையாது. அப்போ மனைவி போய் சொல்லுவா, நீ போய் ராமர்கிட்ட போய் தானம் வாங்கிட்டு வா பசு அப்படின்னு. அப்போ சொல்லுவ, ராமரே காட்டுக்கு போறாரு, நான் போய் எப்படி ஒரு தானம் கேட்கறது? பரவாயில்ல போங்க, அவர் நீங்க கேட்கலனாலும் வருத்தப்படுவார். ஏன்னா அவர் எல்லா பிராமணருக்கும் தானம் கொடுத்துட்டு இருக்காரு, அவர் கொடுக்கலனாலும் வருத்தமாடும், அதனால போய் கேளுங்க. இந்த பிராமணர் வந்து ராமர்கிட்ட தானம் கேட்கறதுக்காக வருவார். ராமருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல கடைசி நேரத்தில் வந்தீங்களே, இன்னும் நான் கிளம்பி போயிருந்தா உங்களுக்கு தானம் கொடுக்காம போன வருத்தம் எனக்கு ஆயிடும், அதனால உங்களுக்கு என்ன இப்போ எவ்வளோ பசுமாடு வேணும்னு கேட்டார். அவர் கேட்டிருக்கல, எனக்கு ரெண்டு பசுமாடோ மூணு பசுமாடோ போதுன்னு. அவர் கொஞ்சம் பேராசி பிராமணர், அவர் என்ன பண்ணார்னா எனக்கு கையில் ஒரு தண்டை வச்சிருந்தார். அந்த அப்போ ராமர் சொன்னார், இந்த தண்டத்தை தூக்கி வீசுங்க, இந்த தண்டை எவ்வளோ தூரத்தில் போய் விழுதோ அவ்வளோ பசு நீங்கள் எடுத்துக்கங்கண்ணர். ராமருடைய ஆட்சியில் லட்சக்கணக்கான பசுக்கள் இருக்கும். இவர் என்ன பண்ணார், வேணும் இந்த இடுப்பில் உள்ள துணியெல்லாம் இறுக்கி கட்டிக்குவார், அவுத்து போயக்கூடாது வீசும்போது. இந்த துணியெல்லாம் இறுக்கி கட்டிட்டு தண்டத்தை ஓங்கி வீசினார். அது பல தூரத்துக்கு அப்புறம் போய் விழுந்தது, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பசு தாண்டி போய் விழுந்தது. அப்போ சீதாதேவி பார்த்து சிரிச்சிட்டாங்க. ராமர்கிட்ட சொன்னாங்க, இவர் வந்து ரொம்ப பேராசை தான் இருக்கு, நூறு பசுக்கு மேலே இவருக்கு நீங்கள் கொடுத்தாலும் அதை வைக்கிறதுக்கு இடம் இங்கே இருக்கு அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ராமரும் சிரிச்சுட்டு அவருடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணார். இதெல்லாம் ஒரு சில பிராமணர் தான் இப்படி இருப்பாங்க. அந்த காலத்திலேயே பேராசை பிராமணர்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையாகவே கூடுமான வரைக்கும் பிராமணர் வந்து ரொம்ப எளிமையாக தான் வாழ்வாங்க. ஒரு சமயம் இன்னொரு இடத்துல இமயமலை பக்கம் ஒரு ராஜா வந்து யாகம் பண்ணுறார். அவருடைய பேர் மாந்தாதா. என்னது மாந்தாதாங்கிற ராஜா வந்து யஜ்ஞம் பண்ணார். அப்போ யஜ்ஞம் பண்ணும்போது பிராமணர்களுக்கு நிறைய தானம் கொடுப்பாங்க ராஜாக்கள்லாம். என்ன தானம் கொடுத்தாருன்னா, தங்கத்தாலான பொருட்கள், தங்கத்தட்டு, தங்கத்திலே கிண்ணி கப்பு, அப்புறம் பூஜா, இதெல்லாம் எல்லாமே தங்கத்தில் பண்ணுறது, எல்லாமே தங்கத்தில். இந்த பிராமணர்கள்லாம் ராஜாவை போய் வாழ்த்திட்டு திரும்ப வரும்போது பிராமணர்களுக்கு ராஜா தானம் கொடுக்குறாரு. ஒரு பெரிய தங்க தாம்பாளம், தாம்பாளத்தில் வந்து தங்கத்திலான பூஜா, அப்புறம் கரண்டி, கப்பு, என்னெல்லாமோ இருக்கு அதில். இந்த பிராமணர்கள் பார்த்தாங்க, இதை நான் கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தூக்கி ரோட்டிலே போட்டு வந்துடுவாங்க. அங்கேயே அவர்கிட்ட வாங்கலைன்னா ராஜா வருத்தப்படுவார், வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ரோட்லேயே போட்டு வந்துடுவாங்க. இப்போ பிளாஸ்டிக் கப்பு கூட ரோட்டில் போட முடியாது. பிளாஸ்டிக் கப்பு நீங்கள் ரோட்டில் போட்டால் கூட பின்னாடி வேற எடுத்துகிட்டு போயிடுவான் இல்லையா. அப்புறம் இங்கே போய் தங்கத்தை தங்க கப்பு தங்கத்திலான கப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு, பிளாஸ்டிக் கப்பு கூட ரோட்டில் விட்டு வைக்க மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி காலம், அந்த மாதிரி பிராமணர்களாக வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப எளிமையான வாழ்க்கை, எது மேலேயும் பற்றுதல் கிடையாது, எதையுமே சொந்தம் கொண்டாடவும் மாட்டாங்க. அவங்களோட ஒரே லட்சியம் பகவான்கிட்ட போகணும். அந்த தர்மத்திலிருந்து அவன் பிராமண தர்மத்தை பண்ணி அந்த தர்மத்தில் பகவானை சந்தோஷப்படுத்தி அவன் பகவான்கிட்ட போயிடுவான். அவன் அந்த பிராமண தர்மத்தை ஒழுங்கா செய்யறதுனாலே இந்த மாதிரி சத்து குணத்திலிருந்து அவன் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து, பகவானை வழிபட சொல்லி கொடுத்து, ஏதாவது சில யாசகங்களை பெற்று எளிமையா வாழ்ந்து அவன் அந்த உடலை விட்டோடனே அந்த விரதத்திலையும் தவத்திலையும் இருந்து அவன் பகவான்கிட்ட போயிடுவான். அவனுடைய நோக்கம் வந்து பகவானை அடையிற. இது பிராமண தர்மம். அதே மாதிரி சத்திரியனாக சொல்லப்படுறவன், நான் சொன்ன மாதிரி ஒரு சத்திரியன் இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுவான். அவன் நரதேவதா, மனுஷ வடிவுள்ள ஒரு இறைவன் அர்த்தம். ஒரு ராஜா அப்படின்னா அவன் மனுஷ வடிவுள்ள ஒரு இறைவன், இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து அவன் இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணுவான். பிரஜைகள்னா குழந்தைகள், எல்லாருமே அவனுடைய குழந்தைகள் தான், எந்த பிரஜைகளையும் அவன் இருக்க மாட்டான். அது வந்து ஒரு கோழியா இருந்தாலும் சரி, ஆடு மாடு மனுஷங்க, நாய் பன்னி பூனை, எல்லாமே அவனுக்கு குழந்தைகள் தான். அவனுடைய ஆட்சியில் எந்த ஜீவராசியும் துன்பப்படாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஒரு சத்திரிய அரசர் ஆட்சி பண்றாருன்னா ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னா, அவர் எல்லா உயிர்வாழ்களும் தன்னுடைய குழந்தைகள் போல பாவிக்கணும். அவனுடைய ஆட்சியில வந்து ஒரு உண்மையான சத்திரிய அரசன் ஒரு பிராமணனுடைய வழிகாட்டுதன் பேர்ல இறைவனுடைய பிரதிநிதியா இருந்து இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணானா, அவனுடைய ஆட்சியில பூமி தேவையானதெல்லாம் கொடுக்கும். நல்ல தானியங்கள், கனிம பொருட்கள், தங்கம், வெள்ளி, நிலக்கரி, மாங்கனீசு, என்னென்ன வேணுமோ என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் பூமி கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல மழை பெய்யும். ஆனா இதெல்லாம் கிடைக்கணும், ராஜா எப்படி இருக்கணும், நேர்மையான ஆட்சி பண்ணணும். ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறோமா, தர்மன் படி ஆட்சி பண்றோமா, அவங்கவுங்க அவங்க தர்மத்தை ஒழுங்கா பண்றாங்களா, பிராமணர் அவங்க தர்மத்தை ஒழுங்கா பண்றாங்களா, ஒரு ராஜாவா இருந்து நான் என்னுடைய தர்மத்தை ஒழுங்கா செய்யறா, பிரஜைகள்லாம் தர்மத்தை ஒழுங்கா பின்பற்றாங்களா, எல்லாரும் இறைவன் மேல பக்தி செய்யறாங்களா, எல்லாரும் இறைவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஒரு மன்னருடைய கடமை. அப்படி மன்னர் ஒரு நேர்மையான சக்கரவர்த்தியா இருந்தாருன்னா பிரஜைகளும் அதே மாதிரி இருப்பாங்க. யதா ராஜா ததா பிரஜா, ஒரு ராஜா எப்படி இருப்பானோ அதே போலதான் பிரஜைகள் இருப்பாங்க. பகவத்கீதையில ஒரு பெரிய மனுஷன் என்ன மாதிரி செயல் பண்றானோ அதுவே பொது ஜனங்களும் பின்பற்றுவாங்க. இப்ப பாக்குறோம் இல்லையா, சினிமா நடிகர் என்ன செய்யறானோ அதையே நம்மளும் செய்வோம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னதெல்லாம் விட்டுடுவோம், சினிமா நடிகர் சொன்னா கேட்போம், அரசியல்காரன் சொன்னா கேட்போம், கிருஷ்ணர் சொன்னாலோ இல்ல பக்தர்கள் சொன்னாலோ கேட்க மாட்டோம். அதுதான் பிரச்சனை. இப்போ ஏன்னா இப்ப நமக்கு தெரியாது இவங்கதான் முக்கியமானவங்க பெரியவங்க, இவங்க சொல்றதெல்லாம் விட்டு சினிமா நடிகர் அரசியல் தலைவர் சொல்றதெல்லாம் கேட்டு அறியாமையில தவறான வழியில் நம்ம வழிநடத்தப்படும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்றானோ அதை எல்லாரும் பொது ஜனங்கள் பின்பற்றுவாங்க. அப்போ ஒரு ராஜா வந்து பக்திமானா இருந்தா பிரஜைகளும் பக்திமானா இருப்பாங்க. உதாரணத்துக்கு அம்பரீஷ மகாராஜன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அம்பரீஷ மகாராஜா வந்து கிருஷ்ணருடைய பக்தர். அம்பரீஷ மகாராஜா வந்து கிருஷ்ணருடைய பக்தனா இருந்ததுனால அவருடைய பிரஜைகள் எல்லாமே பகவான் மேல பக்தி பண்ணாங்க. அவர் பிரஜைகளை பத்தி சொல்ல என்ன இருக்கு, அவருடைய அவருடைய அரண்மனையில் உள்ள குதிரைகள் யானைகள் எல்லாம் கூட ஏகாதசி விரதம் இருப்பாங்க. குதிரைகள் யானைகள் கூட ஏகாதசி விரதம் இருக்கும். அப்ப மனுஷங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு, சாதாரண உயிர்வாளிகளை பத்தி சொன்ன எல்லாருமே இறைவன் மேல பக்தி பண்ணுவாங்க. ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வேற எந்த விதமான சிந்தனையும் கிடையாது, வேற எந்த விதமான துன்பமும் அவங்களுக்கு கிடையாது, பசி கிடையாது, ஏக்கம் கிடையாது, தாகம் கிடையாது, கவலை கிடையாது, திருட்டு பொய் பித்தலாட்டம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய மன்னர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அம்பரீஷ் மகாராஜ், துருவ மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், யுதிஷ்டர் மகாராஜ், இவங்கெல்லாம் ராஜரிஷி. இவங்கெல்லாம் எப்படி ஆட்சி பண்ணாங்க, இறைவனுடைய பிரதிநிதியா இருந்து அவ்வளவு அற்புதமா ஆட்சி பண்ணதுனால அந்த காலத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, கவலையே இல்லாம இருந்தாங்க. குறிப்பா ராமருடைய ஆட்சியில ஜனங்களுக்கு வயசே ஆகாது, வயோதிகமே ஆகாது, எப்பவுமே இளமையா இருப்பாங்க, எப்பவுமே உற்சாகமா இருப்பாங்க. பசுக்கள்லாம் கொழுத்து பெருத்து இருக்கும். இப்ப உள்ள பசுக்கள்லாம் பார்த்தா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும், கண்ணுக்குட்டியை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும், உண்மையா இல்லையா? ஆனா அந்த காலத்தில் வேத காலத்தில் உள்ள பசுவை பார்த்தீங்கன்னா நல்லா கொழுத்து பெருத்து இருக்கும், அதோட மடியிலிருந்து பால் சுரந்துகிட்டே இருக்கும். அப்படி பால் சுரந்து சுரந்து அந்த பால் எப்பவுமே மடியிலிருந்து வந்து வந்து பூமியெல்லாம் ஈரமா இருக்கும். இப்ப மழை பெஞ்சு பூமி ஈரமானாலே பெரிய விஷயம். வேத காலத்துல பசுவோட மடியிலிருந்து பால் சுரந்தே பூமி ஈரமா இருக்கும். அந்த பசுலாம் நல்லா கொழுத்து பெருத்து நல்லா குண்டு குண்டா இருக்கும். இப்படி ராமருடைய ஆட்சி காலத்துல, அதனால ராமராஜ்யம் சொல்றது, ராமராஜ்யம் ராமராஜ்யம் சொல்லிட்டு நம்ம அயோக்கியத்தில பண்ணிட்டு இருந்தா ராமராஜ்யம் எல்லாம் பண்ண முடியாது. ராமருடைய வழியை பின்பற்றணும்னா அவருடைய அவருடைய பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், ராமாயணத்தை படிக்கணும், ராமர் எந்த மாதிரி வாழ்ந்தாரு, அவர் எந்த மாதிரி இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணாரு, அது பக்தருடைய ஆச்சாரியுடைய வழிகாட்டுதலால செய்தாலும் அதை கொண்டு வர முடியும். சும்மா பேரளவு போய் நாற்காலியில் உட்காந்து நாங்கள் ராமராஜ்யம் பண்றோம்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அப்போ ராமச்சந்திர பகவானுடைய ஆட்சியில பருவ காலங்களே மாற்றம் இருக்காது, எப்பவுமே எல்லா பருவ காலத்திலும் சில பழங்கள்லாம் ஒரு சில பருவத்துல தான் கிடைக்கும். இப்ப மாம்பழம்னா கோடை காலத்துல தான் கிடைக்கும், தர்பூசினா கோடை காலத்துல தான் கிடைக்கும். ஆனா ராமருடைய ஆட்சி காலத்துல எல்லா காலத்திலும் எல்லா பழங்களும் கிடைக்கும். எப்பவுமே மரங்கள்ல பூக்களும் பழங்களும் இருக்கும், எப்பவுமே மிதமான வெயில் இருக்கும், மிதமான மழை இருக்கும், எல்லாமே மிதமா இருக்கும், எதுவுமே இயற்கைக்கு எதிராக இருக்காது. ஏன்னா மன்னர் வந்து அந்த அளவுக்கு நேர்மையானவராக இருந்தார், சத்தியம் பேச உண்மையானவராகவும் தர்மத்தை பின்பற்றக்கூடியவராகவும் இருந்தார். இந்த மாதிரி குணங்களால பிராமணனுடைய வழிகாட்டுதன் பேர்ல ஒரு சத்திரியன் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும். எப்ப சத்திரியன் வந்து அயோக்கியனாவும் திருடனாவும் இருக்கானோ, ஒரு ராஜா வந்து ஒரு 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 தலைவன் அயோக்கியனாவும் திருடனாவும் இருந்தா பிரஜைகள் என்ன பண்ணுவாங்க, கேட்கவே வேண்டாம், ரொம்ப சுதந்திரமா திரிவாங்க. அப்படிதான் ஆயிடுச்சு. ஒரு சமயம் வேணன் ஒரு மகாராஜ், வேணனுடைய கதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். வேணன் சக்கரவர்த்தி வந்து ஒரு அயோக்கியன். அவன் என்ன பண்ணான்னா, வேணனுக்கு சாஸ்திரமே பின்பற்ற மாட்டான், பிராமணர் சொல்றதை கேட்க மாட்டான், வேத தர்மங்களை பின்பற்ற மாட்டான், யாகம் செய்ய மாட்டான். ஒரு ராஜானா நிறைய யாகம் செய்யணும், யாகம் செய்து தேவர்கள்லாம் சந்தோஷப்படுத்தி அவங்க தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல மழை, நான் முன்பே சொன்ன மாதிரி நல்ல தானியங்கள் காய்கள் எல்லாமே செழுமையா இருக்கும், பசுமையா இருக்கும். ஆனா இந்த வேணன் சக்கரவர்த்தி என்ன பண்ணானா, பிராமணருடைய அறிவுரை கேட்கல, பிராமணர்களுக்கு மரியாதை கொடுக்கல, யாகங்கள் செய்யல, தர்மங்கள் பண்ணல, தானங்கள் பண்ணல, ரொம்ப அயோக்கியனா இருந்தான். குடிகாரனாவும் ஒரு ராஜா, குடிகாரனாவும் கொள்ளக்காரனாவும் அயோக்கியனா இருந்ததுனால இந்த கொள்ளக்காரங்கள ரொம்ப இஷ்டம் போல சமுதாயத்துல சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த பிராமணர்கள்லாம் பார்த்தாங்க, இது இப்படியே நீடிச்சு போயிடுச்சுன்னா சமுதாயம் ரொம்ப சீர்குலைஞ்சு போயிடும், இந்த ராஜாவை எப்படியா திருத்தணும்னு எவ்வளவு அறிவுரை சொன்னாங்க அவங்க கேட்கல. கடைசியில் இந்த பிராமணர் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய தபோ வலிமையினால ஒரு புல் எடுத்து அவன் மேல போடுவாங்க, சாதாரண புல்லு, குசா புல்லுன்னு சொல்லுவாங்க, தர்ப புல், அதை எடுத்து அவன் மேல போடுவாங்க, அவன் செத்து போடுவான். அப்ப அந்த பிராமணர் எந்த அளவுக்கு சக்தி உள்ளவங்களா இருந்தாங்க, வேத காலத்துல பிராமணர்கள் சபிச்சிட்டாங்கனாலே அவன் தீந்தான், அந்த அளவுக்கு அவங்க வார்த்தையில சத்தியம் இருந்தது, அவங்ககிட்ட அந்த அளவுக்கு தப வாழ்க்கை இருந்தது. சில சமயம் யாகம் செய்யும் போது அந்த யாகத்துல மிருகங்களை பலியிடுவாங்க, குதிரை மாடு பசு, அந்த மிருகத்தை பலியிட்டு மந்திரத்தை சொன்ன உடனே திரும்பவும் அது புதிய சரீரத்தோட அந்த யாக குண்டத்திலிருந்து வெளியில வரும். அந்த அளவுக்கு சுத்தமான மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய தூய்மையான பிராமணர்கள் இருந்தாங்க. இப்ப இந்த பிராமணர் என்ன பண்ணாங்க, இந்த வேணனோட அயோக்கியனா இருந்ததுனால அவனை கொண்டுட்டாங்க. அவனை கொண்டுட்டா என்ன ராஜா என்ன ஆயிடும், திரும்பவும் சமுதாயத்தில் திருடங்கள்லாம் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. அப்போ ஒரு ராஜா வேணும், அப்ப அவனோட உடலை எடுத்து மத்து மாதிரி கடைவாங்க. அதுல இருந்து ஒரு பையன் வருவான், அவன் தான் வந்து பிரித்து மகாராஜ். பிரித்து மகாராஜா வந்து பகவானுடைய ஒரு அவதாரம், பகவானால ஒரு சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். பிரித்து மகாராஜ் என்ன பண்ணார், வேணனுக்கு நேர் எதிரானவர் ஸ்ரீ ராமரை போல. பிரித்து மகாராஜ் அவ்வளவு அற்புதமா ஆட்சி பண்ணுவார் இந்த உலகத்தை. ஒரு ராஜா எப்படி இருக்கணும், அவன் பிரஜைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், எல்லாமே ரொம்ப அற்புதமா பிரித்து மகாராஜ் பண்ணார். சத்திரியன்னா இப்படிதான் இருக்கணும், அவன் வந்து எப்படி ஒரு பிராமணன் தன்னுடைய கடமையை ஒழுகா செய்து பகவானை சந்தோஷப்படுத்துறாரோ, வேதங்கள்லாம் படிச்சதெல்லாம் சொல்லி கொடுத்து, அதே போல ஒரு சத்திரியன் இந்த உலகத்தை இறைவனுடைய பிரதிநிதியா இருந்து நிர்வாகம் பண்ணி அதுக்காக மட்டுமே அந்த பதவி ஏத்துக்கணும். ஒரு பதவி ஏத்துக்கிறது எதுக்குன்னா, சமுதாயத்துக்கு சேவை பண்றதுக்காக, புலன்பு அனுபவிக்கிறதுக்காக இல்ல. புலன்பு அனுபவிச்சா என்னாடும், அவன் திரும்பவும் நரக வாழ்க்கை தான் போடுவான். அதனாலதான் சமுதாயத்தில் நிறைய ராஜரிஷிகள் வாழ்ந்திருக்காங்க, அவங்கள பத்திலாம் சாஸ்திரத்தில் இருக்கு. சில அரசர்கள் பேர் சாஸ்திரத்தில் கிடையாது, ஏன்னா அவங்கள புலன்பு பண்ணவங்க. இப்போ பாகவதத்தில் வந்து நம்ம நிறைய ராஜாவுடைய பேர்லாம் சொன்னோம், யுதிஷ்ட மகாராஜ், துருவ மகாராஜ், பரிஷித் மகாராஜ், ஜனக மகாராஜ், தசரத மகாராஜ், இவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்சி பண்ணவங்க. அதே சமயம் மற்ற எண்ணற்ற அரசர்களும் வாழ்ந்திருக்காங்க, அவங்க பேர்ல இதில் வரலையே, பாபர், அவுரங்கசீப், ஹுமாயூன், இவங்கெல்லாம் ஏன் பாகவதிலேயே வரல, ஏன்னா இவங்கெல்லாம் வாழ்ந்த நோக்கம் வேற, அவங்க வாழ்ந்த நோக்கம் வேற, புலன்பு அனுபவிக்கணும், சொத்து சேர்க்கணும், நிறைய நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் வரணும், அதுக்காக அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னா, அவன் இறைவனுடைய பிரதிநிதியா இருந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும். சாகும்போது வந்து பிரதம மந்திரியோட நாற்காலிலையோ இல்ல முதலமைச்சரோட நாற்காலியோ இருந்து சாகிறதுக்காக இல்ல, வயசானதுக்கு அப்புறம் கூட நான் வந்து முதலமைச்சர் நாற்காலி இருந்து சாகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் அந்த காலத்துல நினைக்க மாட்டாங்க. அந்த காலத்துல சக்கரவர்த்திகள்லாம் காத்துட்டு இருப்பாங்க, எப்படா என்னுடைய பையன் இந்த பொறுப்பை ஏத்துக்குவான், அவன் வயசு பருவம் வந்து அவன் விவரம் தெரிஞ்ச உடனே அந்த ராஜா தன்னுடைய பையன் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிட்டு அவர் காட்டுக்கு போடுவார், மீதி உள்ள காலங்களில் காட்டுல போய் பகவானுடைய சிந்தனையில கழிப்பார், சாகர வரைக்கும் நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். இப்போ இருக்கிறவங்க அரசியல் தலைவர்களா இருக்காங்க, செத்து போகும்போது கூட நான் முதலமைச்சரா இருந்தா சாகணும்னு நினைப்பான், பிரதம மந்திரியா சாகணும், முதலமைச்சரா சாகணும். ஆனா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வாழ்ந்தாங்க. தசரதர் நினைச்சாரு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, எப்போ ராமர் இந்த அயோத்தியாவுக்கு சக்கரவர்த்தி ஆக போறது எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. ராமருக்கு சரியான பருவம் வந்தோடனே அவருக்கு முடிச்சு விட்டணும், பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி சுவயம்பூமனு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார், அவருக்கும் ரொம்ப வயசாயிடும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை வந்து இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்குறதுக்கு முன்னாடி அவர் காட்டுக்கு அனுப்புவாங்க. காட்டுல போய் தப வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவர் வருவார். அப்ப என்ன அவருக்கு உலக விஷயத்துல பற்றுதல இருக்க, பற்றின்றி செயல்படுவார், பகவானுடைய சேவைக்காக மட்டும்தான் செய்வார். அந்த பதவியை பகவானுடைய சேவைக்காக ஏத்துக்குவார். அதனால ஈஸ்வரனுக்கு அர்ஜுனனுக்கு எல்லாம் மகாபாரத யுத்தம் செய்யறதுல இஷ்டமே இல்லை, ஏன்னா ஏன் இந்த யுத்தம் பண்ணணும், அவசியம் இல்லை, அவங்களே இருந்துட்டு போகணும். ஆனா கிருஷ்ணர் அதை விடல, இவங்க தான் சக்கரவர்த்தியா இருக்கு விரும்புனாங்க. அப்ப யுதிஷ்டர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணனே திருப்திக்காக இந்த யுத்தம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏத்துக்கிட்டார். இல்லாட்டி யுதிஷ்டருக்கு ஒன்றும் மகாபாரத யுத்தம் பண்ணி அவர் சக்கரவர்த்தி ஆகணும் ஆசை ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பிரியவரத ராஜாவுக்கும் ஆசை இல்லை இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு. அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, சுயம்பு பண்ணுவோம், பிரியவரத ராஜாவை காட்டுக்கு அனுப்புவார் தவம் பண்றதுக்காக. அவர் காட்டுல போன உடனே நாரத முனிவருடைய சங்கம் கிடைச்சிடும். யார் காட்டுக்கு அனுப்புறாங்க, யார காட்டுக்கு அனுப்புனாங்க, பிரியவரதா. சுயம்பு மனு தன்னுடைய பையன் பிரியவரத மகாராஜாவை காட்டுக்கு அனுப்புவார். அவர் தவம் பண்ண போன இடத்துல நாரத முனிவருடைய சங்கம் கிடைச்சிடும். நாரத முனிவர் யாரு, இந்த சினிமாலாம் அவர் கோமாளியா காண்பாங்க அப்படி இல்லை. நாரத முனிவர் பகவானுடைய பக்தியில ரொம்ப உன்னதமானவர், தூய்மையான ஒரு சுத்த பக்தர். நாரதர் வந்து யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை பார்க்கிறாங்களோ, அவருடைய ஸ்பர்சம் யார் மேல படுதோ அவங்கெல்லாம் பக்தர் ஆயிடுவாங்க. அவர் பேசக்கூட வேண்டாம், அவர் பார்த்தாலே போதும். அப்ப நாரதமுனியுடைய சங்கம் கிடைச்ச உடனே பிரியவரத ராஜா ஒரு மிகப்பெரிய பக்தன் ஆயிடுவார். நாரதமுனிவருக்கு நேரடிய பிரச்சாரம் பண்ணுவார், நீ ஏன் இந்த உலக வாழ்க்கைக்கெல்லாம் போக போற, பேசாம இங்கே இருந்து பகவான் தியானம் பண்ணி பகவானுடைய உலகத்துக்கு போடுது, பிரம்மச்சேரியா இருந்துரு, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத, பௌதிக வாழ்க்கைலாம் போயிடாத, தலைவலிதான் உனக்கு சத்தியம். நீ வந்து பௌதிக வாழ்க்கையில போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், அதனால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத அப்படின்னு நாரத முனிவர் நேரடியாக பிரச்சாரம் பண்ணுவார். பிரியவரத ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், அப்படியே பக்தி பண்ணுவார். இந்த தவம் பண்ண போன பையனை காலேஜ்ல ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, யார் அவரு, சயம்பு மனு. என்னடா பையன் போனா இன்னைக்கு காணமே, நான் வேற அவருக்கு என்ன வருத்தம்னா, நான் வயசு எனக்கு வயசாயிட்டே இருக்கு, நான் எப்போ பகவான்கிட்ட போக போறேன், இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணிட்டே இருந்தா நான் இதுலயே உழந்து இருக்க வேண்டிதான், எப்ப இதை விட்டுட்டு போகணும் அவரு காத்துட்டு இருக்காரு, இப்ப உள்ள தலைவர்கள் மாதிரி இல்ல. அப்போ தெரிஞ்சு போச்சு பிரிய சாயம்பு மனுக்கு பிரியவரத ராஜா வரமாட்டாரு, ஏன்னா நாரத முனிவர் அவருக்கு ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்ணிட்டார், நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத, உலக வாழ்க்கையெல்லாம் போய் மாட்டிக்காத, நல்லா பக்தி பண்ணி பகவான் போயிடும். இப்ப என்ன பண்றது, இவர் பகவான் போகணும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, சாயம்பு மனு போய் பிரம்மதேவர்கிட்ட சொல்வாரு. பிரம்மதேவர் யாரு, பகவானுடைய நாரத முனிவருக்கு பிரம்மதேவர் என்ன ஆகணும், நாரத முனியோட குரு, நாரத முனியோட அப்பாவும் கூட. நாரதர் வந்து பிரம்மாட்டிருந்தா வர்றாரு, பிரம்மாட்டிருந்தா வேதம் கத்துக்கிறார். அப்போ நம்ம சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம், நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம், முழுமையா சொல்லுங்க. பிரம்ம நாரத மத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்ப பிரம்மா தான் இந்த சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சார், பிரம்மாட்டிருந்து நாரதர் வேதங்களை கத்துக்கிறார். அப்போ சயம்பு மன் என்ன பண்ணுவாரு, நான் போய் சொன்னா நாரத முனிவர் கேட்க மாட்டாரு, பிரம்மாவே வந்து சொல்லட்டும் பிரம்மாட்ட போய் சொல்லுவார். அப்ப பிரம்மாவும் சயம்பு மனு ரெண்டு பேரும் வந்து பிரியவரதாவும் நாரதருக்குரிய காட்டுக்கு வருவாங்க. வனத்துல வந்த உடனே நாரத முனிவரும் பிரியவரத ராஜாவும் ரெண்டு பேருக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்போ பிரம்மதேவர் சொல்லுவாரு, பிரியவரதா உன்னுடைய அப்பா வந்து பௌதிக வாழ்க்கையில் ஓய்வு பெறணும்னு நினைக்கிறாரு, நீ அந்த இடத்துக்கு வரணும், என்ன பண்றது, மறுக்க முடியாது. நாரத முனிவர்னாலும் மறுக்க முடியாது, பிரியவரதனாலும் மறுக்க முடியாது, பிரியவரதை ஏத்துக்குவார். எப்படி ஏத்துக்கிட்டாரு, வெறுமனே ஒரு கடமைக்காக ஏத்துக்கிட்டார், கடமைக்காக ஏத்துக்கிட்டு இந்த உலகத்தை ஆட்சி பண்ணார். அவருக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தை பிறந்து பையன் பெரியவனானு விட்டுட்டு ஓடி வந்துடுவார், போதும் போது இது வரைக்கும் நான் பண்ணது. அந்த மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க, கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் ராஜ வாழ்க்கையெல்லாம் உலக வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கலாம், கொஞ்ச காலம்தான், அது முடிஞ்ச உடனே அவங்க போயிடுவாங்க. எப்படி சத்திரியர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, பகவானுடைய பிரதிநிதியா இருந்து அவங்க தர்மத்தை ஒழுங்கா பண்ணி எல்லாருக்கும் பக்தி பக்தி வாழ்க்கையெல்லாம் பின்பற்றாங்களா, எல்லாரும் இறைவனுடைய சட்டத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களா, நல்ல பிரஜைகளா இருக்காங்களா அப்படின்னு அவங்களை தன்னுடைய குழந்தைகள் போல பாவிச்சு அவங்கள வழி நடத்தி அதன் மூலமா அந்த தர்மத்தை ஒழுங்கா பண்ணி அவங்க போடுவான் பகவான். அதுக்கப்புறம் வியாபாரிகள், இந்த பிராமணர்கள் வந்து சத்த குணத்துல இருக்கிறவங்க, சத்திரியன்னா கொஞ்சம் ரஜ குணம் இருக்கணும். ரஜகுணம் என்னது, ரஜகுணம் என்னது, கோவப்படணும், சண்டை போடணும், வீரத்தை எல்லாம் காமிக்கணும். ஒரு பிராமணனை போய் யாரா அடிச்சா அவர் வந்து அமைதியா இருந்துடுவார், ஆனா சத்திரியனை போய் யாரா அடிச்சா அவன் திருப்பி போட்டு மிதிச்சிடணும், அவர் அப்பதான் அவன் சத்திரியன். டேய் என்ன என்ன வந்து அடிக்கிறீங்க, ஆ எனக்கு பதில் என்னுடைய பலத்தை நான் காமிப்பேன். இப்ப சத்திரியன்னா அவனுக்கு வீரத்தை காமிக்கணும், பிராமணன் யாரா வந்து அடிச்சா கூட அவன் என்ன அடிக்கிறான்னு ஏதோ முன்ஜென்ம கருமமா இருக்கும், அடிச்சுட்டு போட்டு அப்படின்னு போடுவேன். இப்பள்ள பிராமணர் போய் அடிச்சா சும்மா இருப்பாங்களா, தூக்கி போற மிதிச்சிருவாங்க நம்மள இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிராமணன் தான் சத்துவ குணத்தில் இருப்பாங்க, சத்திரியன்னா ரஜோ குணத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் கோபமெல்லாம் இருக்கணும். அப்பதான் அடுத்த நாட்டு எவனா தப்பு பண்ணா தண்டிக்கணும், கோவம் வரணுமா இல்லையா? கோவம் வராம எப்படி அவன் சத்திரியனா இருக்க முடியும்? அவனுக்கு கோவம் வரணும், வீரம் இருக்கணும், சண்டை பண்ணணும், யாராவது வந்து சவால் விட்டா அதை ஏத்துக்கணும், இதெல்லாம் தான் சத்திரியன். வைசியன்னா அவனுக்கு ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்துருக்கும். அவன் வியாபாரம் செய்யும். அந்த காலத்துல என்ன வியாபாரம் பண்ணாங்க? ரெண்டே வியாபாரம் தான், போல்ட் நட்டு டயர் எல்லாம் கிடையாது. போல்ட் நட்டு டயர், கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ், பேனோட ஸ்பேர் பார்ட்ஸ், டிவி, எலக்ட்ரானிக் சைட்டம் எல்லாம் கிடையாது. ரெண்டே தொழில் தான் சந்தோஷமான வேலை. அவங்க தான் பணக்காரனாவும் இருப்பாங்க. இந்த உலகத்துல யாரு பணக்காரனா? கௌவேன தனவான், தானியன தனவான். யாரு நிறைய பசு வச்சிருக்காங்களோ, யாரு நிறைய தானியம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பணக்காரன். பேங்க்ல பணம் வச்சிருக்கிறவங்க இல்ல. இப்படி வேத காலத்துல என்ன வியாபாரம் பண்ணாங்கன்னா, பசுக்களையும் தானியங்களும் உற்பத்தி பண்ணாங்க. அது அவங்க தொழில், அந்த வியாபாரம் செய்வாங்க. அந்த ரெண்டு பண்ணாலே போதும், நமக்கு தேவையானது ரெண்டு தான். உடல் ஆரோக்கியத்துக்கு தானியங்கள், பால், பழம், வேற என்ன வேணும்? சாப்பிடணும், உழைக்கணும், சாப்பிடணும், கொஞ்சம் பக்தி பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படியே இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், தேவையில்லாம நிறைய உண்டு பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் பேராசை தான் காரணம். பேராசை, நிறைய சுயநலம், நான் நிறைய சேர்த்து வச்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, எல்லாமே எங்கிட்டே இருக்கணும், நானே எஜமானா இருக்கணும், எல்லாமே என்னையே சார்ந்து இருக்கணும், இந்த மாதிரி நிறைய சுயநலம், பேராசை, அகங்காரம், கர்வத்தினால என்ன ஆயிடுச்சு, இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, வெளிநாட்டு கலாச்சாரம், அப்புறம் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தில் விட்டு எல்லாமே இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு இப்போ நம்ம சந்தோஷத்தையும் இழந்துட்டோம். இப்போ சுத்தமான காற்று கிடையாது, சுத்தமான ஆகாரம் கிடையாது, எதுவுமே சுத்தமானது கிடையாது, எல்லாத்துலேயும் கலப்படம். எந்த பொருள் எடுத்தாலும் கலப்படுத்தி, எல்லாமே சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு. காய்கறியில் கலப்படம், தானியத்தில் கலப்படம், எங்கே போனாலும் கலப்படம். எதனால இதாயிடுச்சு? எல்லாத்துக்கும் பேராசை தான் காரணம். போட்டி, பொறாமை, பேராசை, இதெல்லாம் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. வெறுமனே அவங்கவுங்க தன்னிட்ட உள்ள பொருளை வச்சுட்டு அடுத்த வீட்டு இருக்கிற பொருளை பரிமாற்றம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இவர்கிட்ட பால் இருக்கு, அவர்கிட்ட தானியம் இருக்கு, இவர்கிட்ட பருப்பு இருக்கு, அவர்கிட்ட அரிசி இருக்குன்னா இவர் பால் கொண்டு வந்து கொடுப்பாரு, அவர் அரிசி கொடுப்பாரு, இவர் வந்து கோதுமை கொடுப்பாரு, அவர் பருப்பு கொடுப்பாரு, அவங்கவுங்க எல்லாம் வச்சுட்டு சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாமே பதுக்கி வைக்கணும், சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அப்பப்பைக்கு என்ன உண்டோ அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் கோயிலுக்குன்னு சில இதெல்லாம் கொடுப்பாங்க, கோயில் நடக்கும், அங்குள்ள பிராமணர்களுக்கு அது ஆகாரமா கிடைக்கும். இதெல்லாம் வழக்கத்தில் இருந்தது. இப்போ சில இடங்கள்ல வழக்கத்தில் இருக்கு, சில இடங்கள்ல தான், ரொம்ப கிடையாது. இப்படி எல்லாமே மாறிடுச்சு. இப்ப கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சு? சரி, இது வந்து பிராமணன், சத்திரியன், வை சூத்ரன். சூத்ரன்னா தொழிலாளி, அவனுக்கு சாஸ்திர அறிவும் கிடையாது, அவனுக்கு சாஸ்திரம் சொன்னா புரியாது, நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையும் கிடையாது, வியாபாரம் பண்ணக்கூடிய திறமையும் கிடையாது. டேய், இங்க வா, இதை செய், அதை செய்யா செய்வான். இந்த போய் உழுதுட்டு வானா உழுவான், பயிர் எடுத்துட்டுவான் பயிர் எடுத்துட்டுவான், களை வெட்டினா களைபறினா களைபறிப்பான், கிணறு வெட்டினா கிணறு வெட்டுவான், ரோடு போட்டுனா ரோடு போடுவான், மரம் நட்டுனா மரம் வெட்டுனா வெட்டுவான், அவன் சொல்றதை செய்வான். இப்படி ஒரு வியாபாரியானவன், வைசியனானவன் வெறுமனே பசுக்களையும் தானியங்களையும் உற்பத்தி பண்ணி அந்த தொழில் மூலமா அவன் பகவானை சந்தோஷப்படுத்தினான். அதே மாதிரி ஒரு தொழிலாளி மற்ற மூன்று பிரிவினருக்கு சேவை பண்ணி அவன் திருப்தி அடைவான். பிராமணருக்கும் சத்திரியருக்கும் வைசியருக்கும் சேவை பண்ணி, ஏன்னா தொழிலாளி தம குணத்தில் இருப்பான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது அவனுடைய இயற்கை, அவனுடைய குணம், அந்த குணத்தில் உள்ளவன் அந்த மாதிரி செயல்படுவான். இப்படி நாலு குணமான உள்ளவங்க இருக்காங்க. நாலு குணம், நாலு தொழில். சத்த குணத்தில் பிராமணர்கள், ரஜோ குணத்தில் சத்திரியர்கள், ரஜோ குணமும் தமோ குணமும் கலந்து வைசியர்கள், தமோ குணத்தில் சூதர்கள். இந்த நாலு பிரிவினரும் குணத்தின் அடிப்படையிலையும் செயலின் நடிப்பு, தொழில் நடிப்பு பிரிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நாலு பேருமே சேர்ந்து செயல்பட்ட சமுதாயம் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு பிரபுபாத் ரொம்ப அழகாக உதாரணம் தருவார். இப்ப நம்ம உடலை வந்து நாலு பாகமா பிரிக்கலாம். முதல் பாகம் வந்து தலை, தலை ஒரு பாகம், கை ஒரு பாகம், வயிறு ஒரு பாகம், கால் ஒரு பாகம். இதுல எந்த பாகம் முக்கியமானது? எனக்கு தலை வேண்டாம், கை மட்டும் போதும் சொல்ல முடியுமா? முண்டத்தோட திரிய முடியுமா? எனக்கு தலை வேண்டாம், கை மட்டும் போது, கால் மட்டும், முண்டத்தோட திரிய முடியாது. தலை முக்கியம். சரி, தலை போது கையெல்லாம் வேண்டாம் சொல்ல முடியுமா? கையும் வேணும். சரி, தலையும் கையும் போதுங்க, வயிறே வேண்டாம்னு சொல்ல முடியுமா? வயிறு வேணும். தலையை கை இருந்த போது கால் வேண்டாம்னு சொல்ல முடியாது, காலும் வேணும். அப்ப இந்த நாலு பாகமும் சேர்ந்து செயல்பட்டாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். தலையும் அவசியம், கையும் அவசியம், வயிறும் அவசியம், காலும் அவசியம். இந்த நாலு பாகமும் சேர்ந்து செயல்பட்டா இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும். இதுல சில பாகங்கள் ரொம்ப பிரதானமானது. கை காலெல்லாம் இருந்து புத்தி சாதனம் இல்லாத என்ன பிரயோஜனம்? கை காலம் நல்லா மாடு மாதிரி இருக்கு, ஆனா புத்தி வேலையை செய்யல, தடி மாடு மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அவனுக்கு மூளையே இல்லைங்க, அப்படி எரும மாடு மாதிரி இருக்கான். அப்போ சமுதாயத்துல எப்படி ஒரு மனுஷனுக்கு தலைப்பாக ரொம்ப முக்கியமோ அது மாதிரி பிராமணர் ரொம்ப முக்கியம். பிராமணர் இல்லாத சமுதாயம் தலை இல்லாத நின்றோம். அதே மாதிரி கை வந்து சத்திரியன், நிர்வாகம் பண்றவன். வைசியன் வந்து வியாபார வயிறு, உணவு கொடுக்கிறவன். சூத்திரன் காலு, எங்க போனாலும் காலு வேணும், காலு இல்லாம எங்கேயும் போக முடியாது. அப்ப சூத்திரன் இருக்கணும், வைசியனும் இருக்கணும், சத்திரியனும் இருக்கணும், பிராமணனும் இருக்கணும், நாலு பிரிவு இருக்கணும், சேர்ந்து செயல்படணும். இதுல ஒருத்தர் ஒருத்தர் நீ பெரியவன் நான் பெரியவன்லாம் கிடையாது. இப்ப காலத்துல கலியுகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. தொலை சூத்திர சம்பவம், கலியுகத்துல எல்லாருமே சூத்திரன் தான். கலியுகத்துல நல்ல பிராமணன் கிடையாது, தேடிதான் பார்க்கணும். நல்ல அரசியல் தலைவனும் கிடையாது, நல்ல வியாபாரியும் கிடையாது, எல்லாமே சூத்திரனா தொழிலாளியா தான் இருக்கான். அப்ப என்ன ஆயிடுச்சு, வர்ணாசிரம கலியுகத்துல சீர்குலைந்து போயிடுச்சு. அப்ப வர்ணாசிரம சீர்குலைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் மிருகம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாருமே மனுஷத்தன்மையே கிடையாது, ரொம்ப கீழ்த்தனமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ சமுதாயத்தில் வர்ணாசிரமத்தை நிலைநாட்டுறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பிரபுபாடு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கினார். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் பக்தியை சொல்லி கொடுக்குறோம். அவங்கவங்க அவங்க தர்மத்தை மாத்திக்க வேண்டாம். ஒரு பிராமணனா இருக்க பிராமணனா இருக்கலாம், வியாபாரியா இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணலாம், தொழிலாளியா இருக்கிறவங்க தொழிலாளியா இருக்கலாம். ஆனா யார் வேணாலும் கிருஷ்ணர் மேல பக்தி பண்ணலாம். அவன் எந்த பிரிவில் இருக்கான்னு முக்கியம் கிடையாது. அவன் எந்த பிரிவில் இருந்தாலும், எந்த வர்ணத்தில் இருந்தாலும், எந்த குணத்தில் இருந்தாலும், அவன் வந்து அவனுடைய தர்மத்தை ஒழுங்கா செய்யறது மூலமா அவன் வந்து கீழ்மட்ட நிலையிலிருந்து கொஞ்சம் உயர்ந்து மனிதனுடைய நிலைக்கு வருவான். அதுக்கப்புறமா அவன் பக்தி பண்ணும்போது அதையும் தாண்டி உயர்ந்த நிலை அடைவான். அப்போ ஒரு கிருஷ்ண பக்தன்கிறது வர்ணாசிரமத்தை கடந்த நிலை. நான் இந்த உடலை நினைக்கும் போதுதான் நான் பிராமணன். எப்போ நான் இந்த உடலை நினைக்கிறனோ அப்ப நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் வைசியன், நான் சூத்திரன் நினைக்கிறேன். நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மானா, நான் பிராமணன் கிடையாது, நான் சத்திரியன் கிடையாது, நான் வைசியம் கிடையாது, சூத்திரன் கிடையாது. அப்ப நான் யாரு? நான் கிருஷ்ணனுடைய சேவகன். இது இந்த உயர்ந்த நிலை. அப்ப ஒருத்த வந்து நான் பகவானுடைய சேவகங்கிற நிலைக்கு உயரணும்னா அவன் அடிப்படையில மனிதனாவது இருக்கணும், மனுஷ நிலைக்கு. இப்ப ஜனங்களை ஏன் நம்ம கிருஷ்ண பக்தியில் கொண்டு வர முடியல? அவங்க மனித தன்மையிலே கிடையாது. ஜனங்கள்லாம் மனிதனோட ரொம்ப கீர்த்தனமான நிலையில போயிட்டதுனால அவங்கனால கிருஷ்ண பக்தியை ரொம்ப சுலபமா எடுத்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அவங்க தர்மம் என்னங்கிறது புரிய வைக்கணும். அப்புறம் அந்த தர்மத்தினுடைய வழியில வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடி சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவனை கிருஷ்ண பக்தனுடைய நிலைக்கு உயர்த்தணும். வர்ணாசிரமத்தினுடைய நோக்கம் அதுதான். அதனாலதான் கிருஷ்ணர் அதை அமைச்சார். இந்த வர்ணம் ஆசிரமம், நாலு ஆசிரமம் இருக்கு. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. பிரம்மச்சாரி என்னது? பிரம்மச்சாரினா மாணவர் வாழ்க்கை. அந்த காலத்தில் குழந்தை பிறந்த உடனே அஞ்சு வயசு வரைக்கும் தான் வீட்டில் வச்சுக்குவாங்க. அஞ்சு வயசு தான் கொஞ்சம் இதெல்லாம் ஊ கண்ணு மணி முட்டை இதெல்லாம் அஞ்சு வயசு வரைக்கும் தான். அஞ்சு வயசு மேலே முத்து இருக்கலாம் கொஞ்சம் கூடாது. அஞ்சு வயசுக்கு மேலே அனுப்பிச்சு விட்டணும் குருக்கிட்ட. அவன் போய் குருகுலத்திலிருந்து படிக்கணும், குருக்காக பிக்ஷை எடுக்கணும். குரு சாப்பிட சொன்னால்தான் பிரசாதம், குரு சாப்பிட சொன்னால் இன்னைக்கு விரதம். ஒருவேளை குரு சாப்பிட சொல்ல மறந்துட்டாருன்னா அன்னைக்கு ஆகாரம் கிடையாது. அந்த மாதிரி வாழ்றவங்க தான் பிரம்மச்சாரி. இப்ப அந்த மாதிரி பிரம்மச்சாரி இருக்காங்களா? அப்போ வேத காலத்தில் எப்படின்னா அஞ்சு வயசு வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க, அஞ்சு வயசுக்கு மேல குருகுலத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அங்க குரு கிட்ட போய் சேவை பண்ணி சாஸ்திரம்லாம் படிச்சு ஒரு 15-20 வயசு வரைக்கும் குரு கூட இருப்பார். சில பசங்க குரு கூட தங்கிடுவாங்க. அவங்க கூட இருந்து பிரம்மச்சாரி விரதத்தை, நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லி விரதத்தை கடைபிடிச்சு அவங்க அப்படியே அந்த சேவையில் குருவோடைய சேவையில் ஈடுபடுவாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லற வாழ்க்கையில் வருவாங்க. அப்படி இல்லற வாழ்க்கையில் வந்தாலும் அவங்க நாய் மாதிரி பூனை மாதிரிலாம் வாழ மாட்டாங்க. நாய் பன்னி பூனை எல்லாம் இருக்கு இல்லையா, அது எப்போ வேணாலும் சாப்பிடும், தூங்கும், இனப்பெருக்கம் பண்ணும். ஆனால் மனுஷ வாழ்க்கை வந்து பகவான் அடையிறதுக்காக இந்த குருவத்தில் போய் படித்தவனுக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுத்துருக்கு, சாஸ்திரம்லாம் சொல்லி கொடுத்ததுனால அந்த பையன் மாணவன் என்ன பண்ணுவான், இல்லற வாழ்க்கையில் வந்தோடனே மனைவிட்ட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், மற்ற பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் பயிற்சி கொடுக்கும். அப்போ அவன் எப்படி இருப்பான், இல்லற வாழ்க்கையில் வந்தாலும் அதில் பற்றுதல் இல்லாமல் வெறுமனே கடமைக்காக செய்கிறான். இப்படி அந்த மாணவன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு அவங்க குழம்பு தர்மப்படி இல்லற வாழ்க்கை நடத்தி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டுமே அந்த மனைவி கூட தொடர்பு கொண்டு இப்படியெல்லாம் இல்லற வாழ்க்கையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் குடும்ப பொறுப்பு ஏற்கும்போது என்ன பண்ணிடணும், வீட்டை விட்டு வெளியே போடணும். இல்லாட்டி ஒன்றும் இல்லை, அவன் வெளியே போமா, அவ்வளோதான். அதான் நடக்கும், கலியுகத்தில் அப்படிதான் நடக்குது. வேத காலத்தில் இதெல்லாம் முதலே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு 20 வயசில் கல்யாணம், 21 வயசில் கல்யாணம் நடக்குதுன்னா அவன் பையன் குடும்ப பொறுப்பு ஏற்றுக்கும்போது இவருக்கு 40-45 வயசு ஆகிடும். 45 வயசு மாதிரி வீட்டில் இருந்தால் கொஞ்சம் மரியாதை இருக்காது. என்ன பண்ணுவான் பையன் சொல்லுவான், ரொம்ப பலவலன்னு பேச ஒரு இடத்துல உட்காரேன், ஏன் தொந்தரவு பண்ணுறம்மா, அந்த பக்கம் போயிட்டு வா, நான் தொந்தரவு பண்ணாத எனக்கு, இல்லாட்டி எங்கேயாவது போயிடுமா. அப்போது நம்மளாக போகிறது நல்லதா, அவங்களாம் அனுப்பிச்சி வைக்கிறது நல்லதா? நம்மளாக போகிறதா நல்லது. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவனும் மனைவியும் குடும்ப தலைவனும் தலைவியும் தன்னுடைய பையன் குடும்ப பொறுப்பு ஏற்றுக்கிற வரைக்கும் தான் பௌத்திக இல்லற வாழ்க்கையில் இருப்பாங்க. எப்போ தன்னுடைய பையன் படிப்பு முடித்து உலக குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறானோ அப்போ அந்த பொறுப்பை அவன்கிட்ட விட்டுட்டு இவங்க யாத்திரை போயிடுவாங்க புனித ஸ்தலங்களுக்கு. விருந்தாவன், மதுரா, துவாரகா, அயோத்தியா, கயா, காசி, எவ்வளோ இருக்கு, பஞ்சமே இல்லை அதுக்கெல்லாம். போறதுக்கு தான் பஞ்சமாயிருச்சு, இடங்கள் நிறைய இருக்கு, போறதுக்கு தான் ஆள் இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி இது வானர பிரஸ்தம் சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரினா மாணவர் வாழ்க்கை, அதுல இருந்து கிரகஸ்தன் இல்லற வாழ்க்கை, கிரக அப்படின்னா வீடு, கிரகஸ்த ஆசிரமம், பிரம்மச்சாரி ஆசிரமம்னா இருக்கிற இடம், வசிக்கிற இடம். பிரம்மச்சாரி ஆசிரமம்னா அந்த பிரம்மச்சாரிய குருகுலத்திலிருந்து, குரு கூட இருந்து அந்த ஆசிரமத்திலிருந்து சாஸ்திரம் படிக்கிறது. அவன் கிரகஸ்த ஆசிரமத்தில் வரும்போது இல்லற வாழ்க்கையே ஆசிரமம் ஆயிடும், பகவானுக்கு பக்தி பண்ணி. ஏன்னா சம்பாதிக்கிறான் இல்லையா, சம்பாதிக்கும் போது என்ன ஆகிடும், கர்மத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும். அப்ப என்ன பண்ணும், சம்பாதிக்கிற ஒரு பகுதியை வந்து பக்திக்காக செலவு பண்ணணும், நிறைய பக்தர்ல வர வச்சு அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், 4 பேருக்கு தர்மம் செய்யணும், தானம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் அவனுக்கு கர்மத்திலிருந்து விடுபட முடியும். அதுக்கப்புறம் 45 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி பையன் குடும்ப பொறுப்பு ஏத்துக்கிட்ட உடனே கணவன் மனைவி தீர்த்த யாத்திரை போயிடும். 50 வயசுக்கு அப்புறம் மனைவிக்கு குட் பை. அப்படிலாம் என்ன ஆகிடும், மனைவி கூட இருந்தால் அப்புறம் அடுத்த உடல் பெண்ணுடைய உடல் ஆயிடும் அவருக்கு, அந்த குடும்ப தலைவருக்கு. மனைவி மேலேயோ குழந்தைகள் மேலேயோ பற்றுதலோட இருந்தால் அடுத்த திரும்ப இந்த உலகத்தில் பிறக்க வேண்டியதான். அப்போ இந்த தர்மத்தோட நோக்கம் என்னது, படிப்படியாக அவனை பக்குவப்படுத்தி பகவான்கிட்ட கொண்டு போகிறது. முதல்ல மாணவ வாழ்க்கையிலேயே பயிற்சி கொடுத்துறது, அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையில் வந்தாலும் அவனுக்கு தர்மம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையிலேருந்து ஓய்வுபெற்ற நிலை, இறுதியில் கடவுள் தான் எல்லாமே. இப்படி படிப்படியாக பயிற்சி கொடுத்து அவனை வந்து உலக பந்தத்திலிருந்து விடுவிச்சு அவனை பகவான்கிட்ட கொண்டு போகிறான். திரும்பவும் கிருஷ்ணாட்ட போறேன். இப்போ வயசானாலும் என்ன பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க, குழந்தைகள் கூட விளையாடி இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை வீண்பாங்க. இதுதான் பிரஹ்லாத் மகாராஜ் சொல்றார். பிரஹ்லாத் மகாராஜ வந்து 5 வயசு குழந்தை தான், 5 வயசு குழந்தை, ஆனா பேசுறதெல்லாம் பெரிய பண்டிதன் மாதிரி பேசுவார் பிரஹ்லாத் மகாராஜ். ஏன்னா அவர் சின்ன அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அவருக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கப்பட்டது பிரஹ்லாத் மகாராஜா. அவ்வளவு ஒரு பரம பாகவதர், ஒரு சுத்த பக்தர். பிரஹ்லாத் மகாராஜ் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவார், ஒரு நாள் அசுர நண்பர்களா இருப்பாரு, அவங்களுக்கு ஒரு நாள் பிரஹ்லாத் மகாராஜ் பாடம் நடத்துவார். என்ன சொல்லுவாருன்னா, டே நீங்க ஏன் இப்படி விளையாடி நேரத்தை வீண் பண்றீங்க, நம்ம பிறந்ததுலேருந்து நேரத்தை வீண் பண்றோம், நம்முடைய ஆயுட்காலம் 100 வயசு, 100 வயசுல 50 வயசு தூங்கியே போயிடுது இல்லையா. பொதுவா நம்ம தூக்குறோம் நைட் இரவுல இருந்து காலையில் வரைக்கும் தூங்கிடு, பாதி வாழ்க்கை தூக்கத்திலே போயிடுது 50 வயசு. மீதி 50 வயசு என்ன ஆகுது, 5 வயசுல வரைக்கும் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, பிறந்த குழந்தைக்கு 5 வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாது. 5 வயசுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 10-12 வயசு வரைக்கும் விளையாட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து வேற ஒன்றும் தெரியாது. இப்போ 5 வயசு வரைக்கும் ஒன்றுமே தெரியாது, 5 ஒரு 10-15 வயசு வரைக்கும் விளையாட்டு தான் தெரியும், அதுக்கப்புறம் 15 ஒரு 20 வயசு வரைக்கும் படிப்பு தான் தெரியும், படிக்கணும். 20 வயசு மேலே வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் குடும்பம், குழந்தை. அதுக்கப்புறம் வயசாகிடும், ஐயோ எனக்கு அது முடியலையே, இது முடியலையே, அப்படியே ஆயிடுச்சு, என்னுடைய பேர குழந்தை என்னவாங்க, என்னுடைய சொத்து என்னாகும், என்னுடைய பையன் என்னாவான், இப்படியே காலம் போயிடும். அதான் பிரஹ்லாத் மகாராஜ் சொல்லி, இப்பெல்லாம் நம்ம காலத்தை வீண் பண்ணக்கூடாது, ஹரிபக்தி பண்ணணும், ஹரிபக்தி பண்ணி நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு பகவான் போகணும். இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் சமுதாயத்தில் இப்போ கிடையாது. அதனால தான் எல்லாருமே அறியாமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கலியுகத்தில் எல்லாருமே சூதரனாக இருக்காங்க. அப்போ கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய நோக்கம் என்னன்னு பிரபா சொல்லி தர்றாரு, எல்லாருமே வந்து ரொம்ப உயர்ந்த நிலை கொண்டு வரதான். அது கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோ சீக்கிரம் அவனால் ஏற்றுக்க முடியாது, ஆனால் சரியான பயிற்சி கொடுத்தா ஆயிடலாம் இல்லையா. பிறக்கும் போதே எல்லாம் ஸ்டெத்தோஸ்கோப்போட பிறக்கிறாங்க காதில் வச்சுட்டு, டாக்டர் படிக்கிறாங்க இல்லையா, டாக்டர் வந்து அவ்வளோ சுலபமாக ஆக முடியாது. ஆனால் டாக்டர் ஆகிறதுங்கிறது ஒரு தகுதி, யார் வேணால் டாக்டர் ஆகலாம் இல்லையா, யார் வேணால் டாக்டர் ஆகலாம் இல்லையா. டாக்டருடைய பையன் தான் டாக்டர் ஆக முடியுமா, இல்லை, எல்லாருமே டாக்டர் ஆகலாம். ஆனால் டாக்டரோட பையன் ரொம்ப சுலபமா டாக்டர் ஆயிடலாம். ஏன்னா அவனுக்கு உண்டான அதுக்கு உண்டான வசதிகள்லாம் இருக்கு. ஒரு டாக்டர் இருக்காருன்னா அந்த பையன் சின்ன வயசுல அப்பாவுடைய செயலெல்லாம் பார்த்து அந்த அப்பா வந்து அந்த துறையை பத்தி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவனை பயிற்சி கொடுத்து கொடுத்து ரொம்ப சுலபமா அவனை டாக்டர் ஆக்கிடுவேன். ஆனால் அதே சமயம் அது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ரோடு கூட்டுறவன் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்ஸு அவங்க பையன் கூட டாக்டர் ஆக முடியும் சரியான பயிற்சி கொடுத்தா இல்லையா. இப்போ யார் வேணால் டாக்டர் ஆகலாம். அந்த தகுதியை வளர்த்துக்கணும் அவ்வளோதான். அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டா யார் வேணாலும் டாக்டர் ஆகும். அந்த மாதிரி ஒரு பிராமணன் ஆகிறதோ இல்லை ஒரு பக்தன் ஆகிறதோ சரியான பயிற்சி இருந்தால் ஆக முடியும். அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு கலியுகத்தில் காலப்போக்கில் குணத்தின் அடிப்படையெல்லாம் போயிடுச்சு, பிறவின் அடிப்படையில் ஆயிடுச்சு. இவன் பிராமண குலத்தில் பிறந்தா பிராமணன், அவன் சூத்திர குலத்தில் பிறந்தா சூத்திரன், அதனால் அவன் தீண்டக்கூடாது, அவன் தொடக்கூடாது. இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு கலியுகத்தில் வந்து ஜனங்களுடைய அகங்காரத்தினாலையும் அறியாமையினாலையும் அப்படியே இந்த வர்ணாச தர்மமே சரியான பயிற்சி இல்லாதனாலையும் சரியாக போதிக்கப்படாதனாலையும் ஜனங்க அதை சரியாக பயன்படுத்திக்காதனாலையும் என்ன ஆயிடுச்செல்லாம் ஏறக்குறைய நலிஞ்சே போயிடுச்சு. அதிகமாக எங்கேயுமே கிடையாது. அப்போ கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பிரபுபா என்ன சொல்லி கொடுக்குறாரு, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இப்படி இந்த குணத்தில் இருக்கிற பிராமணன், இந்த குணத்தில் இருக்க சத்திரியன், இவன் வைசியன், இவன் சூத்திரன். அப்போ இதில் பார்த்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் மாணவர் வாழ்க்கையில் இருக்கேனா, நான் வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கனா, நான் வந்து சன்னியாச வாழ்க்கையில் இருக்கனா, நான் வந்து பிராமண தகுதியில் உள்ளவனா இருக்கனா, இல்லை நான் வந்து சத்திரிய தகுதி உள்ளவனா இருக்க, எந்த தகுதியில் இருக்கேன்னு பார்த்துட்டு நமக்கு எது வந்து பொருத்தமாக இருக்கோ அந்த துறையிலிருந்து அதுக்குண்டான செயலை பண்ணி அதே சமயம் அதில் பக்குவம் அடையினா பகவானை சந்தோஷப்படுத்தணும். ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கோ அந்த இல்லற தர்மத்தை ஒழுங்காக பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தணும். ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கோ அந்த பிரம்மச்சரிய தர்மத்தை ஒழுங்காக அனுஷ்டிச்சு பகவானை சந்தோஷப்படுத்தணும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ சன்னியாசியோ அவன் கிருஷ்ண பக்தன் ஆகலைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ அதோட நோக்கம் அவனை படிப்படியாக பக்தியோட நிலைக்கு உயர்த்துறதுக்காக, பக்தியோட நிலைக்கு நம்ம உயர்த்திக்கணும். அப்படிலாம் வெறுமனே இதை பின்பற்றிக்கல அர்த்தம் இல்லை. நல்ல கோயிலில் பூஜை பண்ணி பிராமணனாக இருந்துட்டு பகவான் மேலே பக்தி செய்யல என்ன பிரயோஜனம், கால விரயம் தான். அதே மாதிரி நல்ல ராஜாவாக இருந்து உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு பகவான் மேலே பக்தி பண்ணதுனா வேஸ்ட், வீண் தான், கால விரயம் தான். எதுவாக இருந்தாலும் இந்த வர்ணாசிரமத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் பகவான் மேலே பக்தியை வளர்த்துக்கல இல்லை பகவானுக்காக செய்யலைன்னா அது வீணாப்படும். இப்போ என்ன ஆயிடுச்சு இது 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 நடைமுறை நடைமுறையில் இது குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் ஏறக்குறைய அது பயிற்சி பண்ணால் கூட அதுலேருந்து இன்னும் நம்ம ஒரு படி மேலே வரணும். இந்த பிராமணன் சத்திரியன்லாம் அதெல்லாம் ரெண்டாவது நிலை தான், அதெல்லாம் தாண்டி நான் வந்து கிருஷ்ணருடைய பக்தன், நான் கிருஷ்ணருடைய சேவகன். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்குறேன்.